எங்களது அந்த துதிகள் மத்தியிலே வாசமாயிருப்பதற்காக ஸ்தோத்திரிங்க தாவே. எங்கள் மத்தியிலே நீர் ஆண்டவரே அற்புத அடையாளங்கள் அதிசயங்களை செய்ததுக்காக ஸ்தோத்திரிங்க தாவே. எங்களுக்காக ஆண்டவரே நீ வார்த்தையிலே வெளிப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரிங்க தாவே. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரை சாவம் எல்லோரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரே துதிக்கிறோம் கத்தாவே. சோதிக்கிறோம் சோதிக்கிறோம் கத்தாவே. எங்களை ஆண்டர் வார்த்தைகளால் போஷித்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிறவரே சோதிக்கிறோம் துதிக்கிறோம் கத்தா. எங்கள் மத்தியிலே ஆண்டரே வாதம் ஒவ்வொரு வாரம் என்று காணப்படுவதற்காக சோதிக்கிறோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளையிலே நாங்கள் சபை கூடி வந்து ஆராதிக்கும்படியாக நீ தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் வார்த்தையை கேட்கும் பொழுது கர்த்தாவே அந்த வார்த்தை ஆண்டவரே எங்களை வழி நடத்திட்டோம். அந்த வார்த்தை ஆண்டவரே நாங்கள் கேட்டு எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அதை அப்ளை பண்ணி கர்த்தாவே விசுவாசத்தை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக விசுவாசத்தை உடையவர்களாகவும் அண்டர் விசுவாசத்தின் மீறி அன்று நாங்கள் ஜீவிக்கிறவர்களாகவும் காணப்பட எங்களுக்கு இந்த வார்த்தையானது பிரயோஜனமாய் காணப்படட்டும் கர்த்தாவே. அண்டரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களின் வார்த்தையினாலே போஷித்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையினாலே போஷிப்பதற்காக சோதரிக்கும் துதிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் அண்டரே உம்முடைய வார்த்தையை பெற்றுக் கொள்ளும்படியாக இங்க வந்திருக்க ஒவ்வொருவரும் நீ தாமே ஆசீர்வதித்தரலும். வந்தவர்கள் யாரும் வெறுமையாக திரும்பி செல்லாதபடிக்கு பெற்றுக் கொண்டவர்களாக கடந்து செல்ல கிருபை தாரும் கர்த்தாவே. இன்னும் தாமதித்துக் கொண்டிருக்கிற துரிதமாக எங்கள் மத்தியிலே கூட்டி சேர்த்து எங்களோடு கூட வார்த்தையில் அவள் களி கூறும்படியாக கிருபை தாரும். இன்னும் ஆன்லைன் மூலமாக கேட்கிறவர்களும் ஆசீர்வதித்தரலும் கர்த்தாவே. இந்த ஆராதனைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா அந்தகார சக்திகளையும் உம்முடைய நாமத்தினாலே கட்டுகிறோம் கர்த்தாவே. இந்த எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் ப்ராப்பராக ஒர்க் ஆகத்தக்கதாகவும் அன்றைய ஒரு நல்ல அன்றைய சூழ்நிலையை நீ தந்து கர்த்தாவே எல்லா அனுகூலமான சூழ்நிலை தந்து நீர் வழிநடத்த போற கிருபைக்காக சோதிக்கும் கர்த்தாவே. இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே காணப்படட்டும். வார்த்தையை பேசும் பொழுது கர்த்தாவே அடியனை மறுத்து நீர் பேசுவீராக. வல்லமையான வார்த்தைகள் பேசப்பட விசுவாசத்துக்கு ஏதுவான நாங்கள் செய்தியை கேட்கும் பொழுது எங்கள் அந்த வார்த்தையினாலே நாங்கள் விசுவாசத்திலே பலப்பட்டவர்களாக நாங்கள் மாறத்தக்கும் ஒரு அனுபவத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிட்டவர்களும் கர்த்தாவே. எல்லாவற்றையும் உம்முடைய கருத்தில் ஒப்புகிறோம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு தியானிக்க போற செய்திக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க்கு 11:22-24 வரை வாசிப்போம். மார்க்கு 11:22-24.
இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். போதும்.
இன்னைக்கு தியானிக்க போற செய்தியின் தலைப்பு பெர்ஃபெக்ட் ஃபெய்த், பரிபூர்ண விசுவாசம். பெர்ஃபெக்ட் ஃபெய்த் என்று சொல்லும் பொழுது இப்போ கிறிஸ்துவ ஜீவியம் வந்து அது விசுவாசத்தின்படி இந்த ஜீவிக்கிறதா இருக்கிறது, விசுவாச மார்க்கமாக இருக்கிறது. நம்ம விசுவாசத்தினாலே நம்ம ஜீவித்து கொண்டிருக்கேன் என்றால் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோம். அவரை நம்ம கண்ணால் கண்டதில்லை, ஆனாலும் இந்த வார்த்தை நம்ம கேட்டு அதன் மூலமாக நமக்கு அந்த ரெவலேஷன் கிடைச்சிருக்கிறது. நாம் அவரை விசுவாசிக்கிறோம் வார்த்தையை கேட்பதன் மூலமாக. நம்ம வந்து சபைக்கு வந்து இந்த கடைசி காலத்தின் செய்தி, இந்த காலத்துக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த செய்தியை, மெசேஜ் த ஹவரை நம்ம கேட்கும் பொழுது அந்த ஃபெய்த் நமக்கு வந்திருக்கிறது. ரோமர் 10:17 என்ன வாசிக்கிறோம், ஃபெய்த் கம்மத் பை ஹியரிங், ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று நம்ம வாசிக்கிறோம். கேள்வி என்று சொல்லும்போது ஹியரிங், ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது நிமித்தமாக நமக்கு விசுவாசம் வருகிறது. ஹல்லேலூயா. நம்ம பெர்ஃபெக்ட் ஃபெய்த்தை அடைய வேண்டும். வாயினாலே நம்ம வந்து அநேக காரியங்களை அறிக்கை செய்யலாம். நான் இது இந்த கிரகத்தை குறித்து நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன், இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், ஒன் காடை நான் விசுவாசிக்கிறேன், செவன் சீல்ஸை நான் விசுவாசிக்கிறேன். வாயினாலே நம்ம சொல்லலாம், பட் ஆனால் பெர்ஃபெக்ட் ஃபெய்த் இருக்கிறதா? வாயினாலே அறிக்கை செய்வதை காட்டிலும் ஹார்ட்டை கர்த்தர் வந்து எப்பொழுதும் மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறார். அந்த இருதயத்தில் வந்து பெர்ஃபெக்ட் ஃபெய்த் அவனுக்கு இருக்கிறதா? அந்த பெர்ஃபெக்ட் ஃபெய்த் உடையவனாக அவன் காணப்படுகிறானா என்று சொல்லி பார்க்கிறார். நம்ம தேவனை வந்து நம்ம பரிசுத்தாவி பெறாதபடிக்கு கர்த்தரை வந்து கிறிஸ்துவை நம்ம வந்து கர்த்தர் என்று சொல்ல முடியாது. நம்ம அவர் காட் என்று நம்ம எப்படி சொல்லுகிறோம்? பரிசுத்தாவி நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த பரிசுத்தாவியானவர் நமக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். பெர்ஃபெக்ட் ஃபெய்த் உடையவர்களாக நாம் மாற வேண்டும் என்றால் யூ மஸ்ட் ஃபர்ஸ்ட் பிலீவ் திஸ் காட்ஸ் வேர்ட். கர்த்தருடைய வார்த்தையை நாம் வந்து முதலாவது விசுவாசிக்க வேண்டும். அண்ட் யூ மஸ்ட் கம் டு த காட் பை த வேர்டு. ஹல்லேலூயா. நம்ம தேவனிடத்தில் இந்த வார்த்தையின் மூலமாக தான் வர முடியும். தேவனிடத்தில் நம்ம சேருவதற்கு ஒரே ஒரு வழி தான் உண்டு, அது இந்த வார்த்தையாக இருக்கிறது. மெசேஜ் ஆஃப் த ஹவர் மூலமாக நாம் தேவனிடத்தில் சேருவோம். இந்த பெர்ஃபெக்ட் ஃபெய்த்தாக நம்மளுடைய விசுவாசம் வந்து பெர்ஃபெக்ட் ஃபெய்த்தாக இருக்க வேண்டும். பரிபூர்ண விசுவாசம், பரிபூர்ண விசுவாசம் என்று சொல்லுவோம். இந்த வாசிக்கப்பட்ட வேத வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். தேவனிடத்தில் நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது அந்த மலையை பார்த்து பயந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்திலே வந்து சந்தேகப்படாமல் சொல்லுவோம் என்றால் அது நிச்சயமாக வந்து மெய்யாகவே நடக்கும் என்று இங்கே நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அது மட்டுமில்லாமல் நம்முடைய ஜபம், கர்த்தர் வந்து நம்மளுடைய ஜபத்தை அவர் வந்து கேட்கும் பொழுது அதில் நம்ம விசுவாசத்தின்படி நம்ம ஜபிக்கிறோமா என்பதை பார்க்கிறார். நம்ம ஹார்ட்ல இருந்து அந்த பெர்ஃபெக்ட் ஃபெய்த் இருக்கிறதா என்று பார்க்கிறார். அதனால தான் இந்த 24 வசனத்தை என்ன வாசிக்கிறோம்? நீ ஜபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஐ மீன் நாம் அதை பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த விசுவாசம், கர்த்தர் அதை நமக்கு ரிவீல் பண்ண வேண்டும். உண்மையிலே பெர்ஃபெக்ட் ஃபெய்த் இருக்கும் என்றால் நம்ம விசுவாசத்தோடு நாம் ஜபம் செய்யும் பொழுது கர்த்தர் அதை நமக்கு ரிவீல் பண்ணுவார். அதை நீங்க நிச்சயமாய் பெற்றுக்கொள்வாய் என்று கர்த்தர் ரிவீல் பண்ணும் பொழுது நாம் அதை வாயினாலே அறிக்கை செய்கிறோம். அதை பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த விசுவாசம் வருது, அது நமக்கு ரிவீல் பண்ணப்படுகிறது. அந்த ரிவீல் பண்ணப்படும் பொழுது நம்ம அந்த முதலாவது அந்த பெர்ஃபெக்ட் விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தும் பொழுது அது வந்து நமக்கு நிச்சயமாக, அதை நம்ம நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த விசுவாசமானது நமக்கு வருகிறது. ஐ மீன் ஆபிரகாமை பார்க்கும் பொழுது அவன் முதலாவதாக வந்து கர்த்தருடைய அந்த வாய்ஸ் அவன் வந்து கேட்டு அதை அவன் விசுவாசித்தான். ஆபிரகாம் ஹட் டு பிலீவ் ஜஸ்ட் வாட் தட் வாய்ஸ் டோல் ஹிம். அந்த சத்தம் அவன் இடத்துல என்ன சொன்னதோ அதை அவன் விசுவாசித்தான். உன்னை வந்து கடற்கரை மணலத்தினரையா உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் அவனுடைய லைஃபை பார்க்கும் பொழுது அவன் ரொம்ப ஏஜ்டாக இருக்கிறான். அவனுக்கு வந்து இப்போ குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான அந்த காலம் தவறிவிட்டது. இந்த நேரத்திலும் அவன் வந்து விசுவாசத்திலே அவன் குறைவுபடவில்லை என்று பார்க்கிறோம். ரோமர் 4:19-22 வரை வாசிப்போம்.
அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான்.
பாருங்க, யூ மஸ்ட் கம் வித் an unfailing faith. அந்த வந்து மாறாத விசுவாசத்தை உடையவர்களாக நம்ம காணப்படணும். ஆபிரகாம் அப்படிதான் காணப்பட்டான், மாறாத விசுவாசம். அவனுடைய விசுவாசம் வந்து எப்பொழுதுமே குறைந்து போகவில்லை. அவன் விசுவாசத்துல பலவீனமாய் இருக்கவில்லை என்று நம்ம வாசிக்கிறோம். அவன் ஏறக்குறைய அவன் 100 வயது உடையவனாய் இருக்கிறான். அவனுடைய மனைவி வந்து அங்க 90 ஆய் இருக்கிறாள். அவருடைய கர்ப்பம் செத்து போயிருக்கிறது. இந்த இதெல்லாம் குறித்து அவன் எண்ணாது இருந்தான் என்று பார்க்கிறோம். அவன் அந்த நெகட்டிவ் காரியங்களை குறித்து அவன் எண்ணாது இருந்தான், அதெல்லாம் அவன் மறந்துட்டான். அந்த வாய்ஸ் அவன் இடத்துல சொல்லும் பொழுது உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று அவங்க சொல்லியிருக்கேன், உன்னை கடற்கரை மணலத்தினை போல உன்னை ஆசீர்வதித்தேன், நீ பலிக்கு பெறுவா என்று கர்த்தர் சொல்லியிருக்கும் பொழுது அந்த வாய்ஸ் அவனுக்கு உள்ள வரும் பொழுது அவன் 100 அவன் மறந்துட்டான். அதை என்னவே இல்லை அவன் அந்த 100 நம்ம 100 வயசாகி விட்டதே. அந்த நெகட்டிவான காரியங்கள் எதை குறிச்சும் அவன் என்ன விளையில, அவனுடைய மனைவியுடைய அந்த கர்ப்பமானது செத்து போய்விட்டது, அதெல்லாம் எண்ணாது இருந்தான். அவன் வந்து ஒரு நியூலி மேரிட் கப்பல் போல தன்னை அவன் நினைச்சு கொண்டான். கர்த்தருடைய வாய்ஸ் வந்து அவனுக்கு வந்து அப்படியாப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு ஒரு வளர்ச்சி அவனுக்கு கொடுத்தது. அவனுக்கு வந்து அந்த வார்த்தையை கேட்ட பின்பு அவனுக்குள்ள அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். அதனால என்ன செய்யலாம், அந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். ஹல்லேலூயா. அது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது, அது தஸ் சே த லார்ட் ஆக இருக்கிறது. ஐ மீன் அது கர்த்தருடைய வார்த்தை என்னைக்குமே மாறாதது. அந்த விசுவாசத்தை அவன் உடையவனாக இருந்தபடினால இந்த சூழ்நிலைகளை குறித்து அவன் என்ன அவன் தாட்டுக்கே அதை கொண்டு போகலை. அவன் மைண்டில் அதை குறித்து அவன் யோசிப்போம் என்றால், நம்ம சூழ்நிலை குறித்து யோசிப்போம் என்றால் அது என்ன செய்யும், நம்மளை அவிசுவாசத்துக்காக அதுக்குள்ளாக அது மாற்றும். நம்மளை அவிசுவாசத்து படும்படியான ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படும். எப்பொழுதும் அந்த சூழ்நிலையை பார்க்க கூடாது. எல்லா சூழ்நிலையும் வந்து என்னைக்குமே வந்து ஒரு நிலையான சூழ்நிலை இருக்கு. அந்த உலகத்துல வாழுகிற வரைக்கும் அந்த நெகட்டிவான சூழ்நிலைகள் எப்பொழுதும் நம்மளை வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா நம்ம பார்க்க வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அது வந்து அது ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை. இந்த வானம் பூமி ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கா. ஹல்லேலூயா. ஆனா அந்த வார்த்தை என்னைக்குமே மாறாததா இருக்கிறது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். அதனால அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் பொழுது அந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறி போகும். கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கும். நம்ம ஃபெய்த் விசுவாசத்தோடு ஒரு காரியத்தை ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அதை ரிவீல் பண்ணுகிறார். நிச்சயமாக பெற்றுக்கொள்வா என்று நமக்கு ரிவீல் பண்ணும் பொழுது அது எப்படி பெற்றுக்கொள்வோம் என்பது வந்து அது வந்து நம்மளுடைய காரியம் அல்ல. இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். அது வந்து அது தேவனுடைய காரியமாக இருக்கிறார். அவர் வந்து எப்படி அதை செய்ய வேண்டும் என்பதை அவர் அதை அறிந்திருக்கிறார். ஆபிரகாமை வந்து பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த பலிக்கான ஆட்டுக்குட்டியே வந்து அங்கே இல்லை. அவன் வந்து ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக போகிறான். ஆனாலும் அவன் அதை குறிச்செல்லாம் அவன் கேர் பண்ணவே இல்லை. எதனால? கர்த்தர் அதை அது கவனித்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று அவன் விசுவாசம் அறிக்கை செய்கிறான். பெர்ஃபெக்ட் ஃபெய்த் உடையவனாக இருக்கிறான். ஐ மீன் அந்த பெர்ஃபெக்ட் ஃபெய்த் உடையவர்களாக வந்து நம்ம சூழ்நிலைகளை காரணம் காட்டாதபடிக்கு, சூழ்நிலைகளை நம்ம எண்ணிக்கொண்டு இராதபடிக்கு, அதை எல்லாற்றும் நம்ம எண்ணாது இருக்க வேண்டும். கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், கர்த்தருடைய வார்த்தை என்றைக்குமே மாறாததாக இருக்கிறது. அதனால் நமக்கு வந்து அவிசுவாசம் வர வேண்டிய அவசியமே அங்கே இல்லை. பெர்ஃபெக்ட் ஃபெய்த் நமக்கு இருக்கும் என்றால் நம்ம வந்து அந்த வார்த்தையை முழுமையாக விசுவாசிக்கிறவர்களாக இருப்போம். ஆபிரகாமை போல நாம வந்து நமக்கு விசுவாசம் உள்ளவர்களாக நம்ம காணப்படுவோம். ஐ மீன் தேவன் வந்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஐ மீன் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கும் பொழுது அதை குறித்து நம்ம வந்து அதை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. யூ மஸ்ட் கம் வித் அன் அன்ஃபெயிலிங் ஃபெய்த். நம்மளுடைய விசுவாசம் வந்து அது மாறாததாக இருக்க வேண்டும். அது அன்ஃபெயிலிங். அது வந்து நான் நேரத்துக்கு ஏற்றது போல அது வந்து அதிகமாகவோ இல்லை குறைவானவோ அவிசுவாசம் அடிக்கடி வந்து நம்ம வாழ்க்கையில எட்டி பார்க்காதபடிக்கு நம்ம வந்து முழுமையான ஒரு உண்மையான விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஃபெய்த் என்று சொல்லும்போது இட் இஸ் சம்திங் தட் யூ பொசஸ். அதை நம்ம சுதந்திரித்துக் கொள்கிறோம். இட்ஸ் நாட் அன் இமேஜினேஷன். அது ஒரு இமேஜினேஷன் அல்ல. இட்ஸ் நாட் அன் எமோஷன். அது ஒரு எமோஷன் அல்ல. அநேகருடைய வாழ்க்கையில வந்து அது ஒரு இமேஜினேஷனா இருக்கிறது. இன்னும் சிலருடைய வாழ்க்கையில அது எமோஷனா இருக்கிறது. ரொம்ப விசுவாசத்தோட அறிக்கை செய்வாங்க அவங்க, நான் வந்து ரொம்ப விசுவாசத்துல இருக்கிறேன் என்று தன்னைத்தானே நினைச்சு கொள்வாங்க, இமேஜின் பண்ணி கொள்வார்கள். ஆனா அவங்க ஹார்ட்டை பார்க்கும் பொழுது கர்த்தர் எப்பொழுதும் ஹார்ட்டை பாக்குறார். நீங்க வாயினால சொல்றது வந்து ரெண்டாவது, முதலாவது ஒரு ஹார்ட்டை பாக்குறார். அந்த ஹார்ட்ல வந்து பெர்ஃபெக்ட் ஃபெய்த் இருக்கிறதா, உண்மையான அந்த பரிபூர்ண விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறீர்களா என்று பார்க்கிறோம். அதன் பின்பு வந்து நம்முடைய வாயின் அறிக்கையை பார்க்கிறோம். அதன்படி அதே போல வந்து நம்முடைய விசுவாச அறிக்கை செய்கிறவர்களாக இருப்போம் என்றால் நம்முடைய அறிக்கையின் பேரில் அவர் செயல்படுகிறார். ஹல்லேலூயா. அவிசுவாசமா அறிக்கை செய்யும் பொழுது என்ன நடக்கிறது? அது வந்து நெகட்டிவான காரியங்கள் நடக்கிறது. அப்ப சாட்டன் வந்து அங்க ஜெயிக்கிறான். ஆனா விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது உண்மையிலே அந்த பெர்ஃபெக்ட் ஃபெய்த் உடையவர்களாக நம்ம காணப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு வந்து அற்புதத்தை செய்கிறார். ஐ மீன் அவன் வாக்குத்தத்தத்தை அவன் விசுவாசித்தான். அவன் அந்த சூழ்நிலையில குறித்து கவலைப்படாதபடிக்கு கர்த்தர் வந்து அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை கொடுக்கும் நாளுக்காக காத்திருந்தான். 25 அவன் காத்திருக்கும் பொழுது அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் ஈசாக்கை அவன் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. இட்ஸ் காட் டு பி எ சப்ஸ்டன்ஸ். ஃபெய்த் இஸ் எ சப்ஸ்டன்ஸ். So Abraham, faith is a substance என்ற தலைப்பில் அவங்க செய்தி கொடுத்திருக்கிறார். Faith is a substance. Now that is potentially a faith. நமக்குள்ள அந்த potential இருக்க வேண்டும். அந்த faith, அந்த perfect faith நம்ம பெற்றுக்கொள்வதற்கான அந்த potential நமக்கு உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஃபெய்த் என்று சொல்லும் பொழுது நமக்கு அது ரிவீல் பண்ணப்படுகிறதா இருக்கிறது. When it is revealed to you, it's a faith then. A perfect faith that cannot fail. Hallelujah. அது நமக்கு ரிவீல் பண்ணப்படும். விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை நமக்கு ரிவீல் பண்ணுகிறார். அந்த 24 வசனத்தில் நம்ம வாசித்தது போல நம்ம ஜபம் செய்யும் பொழுது நம்ம கேட்டுக்கொள்கிறதை வந்து பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லி பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த ஃபெய்த் எப்படி வருகிறது? பெற்றுக்கொள்வோம் என்று எப்படி விசுவாசிக்கணும்? கர்த்தர் அதை நமக்கு ரிவீல் பண்ணுகிறார். ஐ மீன் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நமக்கு அதை ரிவீல் பண்ணும் பொழுது அதுதான் ஃபெய்த்தாக இருக்கிறது. உண்மையான ஃபெய்த் இருக்கும் பொழுது கர்த்தர் அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம்ம வந்து ஜபம் செய்யும் பொழுது அநேகர் வந்து என்ன செய்வாங்க, அது வந்து பெற்றுக்கொள்ளும் கிடைக்குமா கிடைக்காதுன்ற ஒரு சந்தேகத்தோடு நம்ம ஜபிக்கக்கூடாது. பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த ஃபெய்த், அந்த பெர்ஃபெக்ட் ஃபெய்த் இருக்கும் என்றால் நிச்சயமாக அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு ரிவீல் பண்ணுவார் என்றால் அது நிச்சயமாக நிறைவேறும். அது சூழ்நிலைகள் வந்து எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அது எல்லாமே வந்து கேர் பண்ணக்கூடாது. ஆபிரகாம் வந்து தன்னுடைய 100 இயர்ஸ்ன்னு அவன் நினைக்கல, அவன் தன்னை ஒரு 20 இயர்ஸ் போல் அவன் நினைச்சு கொண்டான். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தர் என்ன பண்ணுவார், அதே போல் அவனை மாற்றுகிறார். அவன் எதிர்பார்க்கல, இப்படி ஒரு பாடி சேஞ்ச் கிடைக்கும்னு அவனுக்கு கர்த்தர் அவனுக்கு சொல்லலை. வாக்குத்தத்தம் நம்மளோட குமாரனை கொடுப்பேன், எப்படி கிடைக்கும் தெரியாது. அந்த பாடி சேஞ்ச் அவனுக்கு கொடுத்து அவனை வந்து இளமையாக மாற்றி அவர்களுக்கு வந்து அங்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவனுடைய ஃபெய்த், அவனுடைய ஃபெய்த்தில் விசுவாசத்திலே அவன் பலவீனமாக இருக்கவில்லை என்று சொல்லப்படும். அதனால் நம்மளுடைய ஃபெய்த் வந்து எப்பொழுதுமே அது சோதிக்கப்படும். எப்பொழுதும் வந்து ஒரு ட்ரூ கிறிஸ்டியனுடைய விசுவாசமானது அது எப்பொழுதுமே சோதிக்கப்படும். அது சோதிக்க எப்படிப்படுகிறது, ரொம்ப வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அந்த இக்கட ஒரு வார்த்தையை விட்டு வந்து பின்வாங்கி போவதற்கான அவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை வரலாம். அந்த சூழ்நிலை வரும் பொழுது அதை நாம் வந்து ஜெயிக்க வேண்டும், ஓவர் கம் பண்ண வேண்டும். நாம வந்து டெம்டேஷன்ஸ் வரலாம், வாழ்க்கையில நமக்கு எவ்வளோ டெம்டேஷன்ஸ் வரலாம், அது எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஜெயிக்க வேண்டியதா இருக்கீங்க. சோ பிரான்ஹாம் என்ன சொல்றாரு என்றால், ஐ எம் நாட் இம்யூன் டு த டெம்டேஷன், ஐ காட் டு ஓவர் கம் தட். ஹல்லேலூயா. நான் வந்து அதுக்கு இம்யூன் இல்லை, டெம்டேஷனை வந்து அதை மேற்கொள்வதுக்கான எந்த ஒரு சக்தியும் என்னிடத்துல இல்லை. ஆனால் நான் என்ன செய்ய வேண்டியது, அனுதினமும் அதை ஓவர் கம் பண்ண வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. வி ஆர் நாட் இம்யூன் டு டெம்டேஷன், ஆனால் நம்ம என்ன செய்ய வேண்டியதுக்கு, ஒவ்வொரு நாளும் வந்து அந்த டெம்டேஷன்ஸை அதை ஓவர் கம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. வாழ்க்கையில் வந்து பாவம் செய்வதற்கான அந்த டெம்டேஷன்ஸ் வரலாம், ஆனால் அது எல்லாவற்றையும் நம்ம வந்து ஓவர் கம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பெர்ஃபெக்ட் ஃபெய்த் உடையவர்களாக இருப்போம் என்றால் அதை நம்ம ஓவர் கம் பண்ணுவதற்கான அந்த பவர் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஐ மீன், அங்கே கர்த்தருடைய வார்த்தை ஒன்று சொல்லியிருக்கும் பொழுது, ஒரு வாக்கு தத்துவத்தை கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கும் பொழுது, அந்த வார்த்தையை நம்ம வந்து உண்மையாக முழுமையாக விசுவாசிக்கும் பொழுது அது நிச்சயமாக மாறாததாக இருக்கிறது. ஹி நெவர் டஸ் நத்திங் கான்ட்ரரி டு ஹிஸ் ரிட்டன் வேர்ட். ஹல்லேலூயா. பைபிளில் எழுதப்பட்டிருக்க எந்த வார்த்தையும் வந்து அதுக்கு கான்ட்ரரியான காரியங்கள் நடக்காது. அந்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தின்படி அதை கர்த்தர் நமக்கு நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது தஸ் செய்தலாடாக இருக்கும் என்றால் அது வந்து அது பியாண்ட் த ஹியூமன் திங்கிங்காக இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி சொல்லும் பொழுது அது மனுஷனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையும் அப்படிதான். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார், ஆனால் அவனுடைய சிந்தைக்கு மனுஷனுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. அவங்களுக்கு பாடி சேஞ்ச் கிடச்சி, அதே போல் இன்றைக்கி யாராச்சும் வந்து ஒரு 90 இயர்ஸ் இருக்கிறவன் வந்து 20 இயர்ஸாக மாற முடியுமா? 20 இயர்ஸில் வந்து எப்படி இளமையில் எப்படி இருந்தானோ அதே போல் இளமையாக மாற முடியுமா? நிச்சயமாக மாற முடியாது. எவ்வளோ பேர் வந்து பல மில்லியன் டாலர்ஸ் அதுக்காக செலவு பண்ணி ஆராய்ச்சிகள் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, சயின்டிஸ்ட் அப்படியாக ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அந்த உயிரை வந்து ஒரு நிமிஷம் அங்கே வந்து அங்கே தாமதிக்க வேண்டும், உயிர் பிரிவதை வந்து தாமதிக்க வேண்டும், இன்னும் இளமையாக காணப்பட வேண்டும் என்று அநேக முயற்சிகளை செய்தாலும் அது நிச்சயமாக வந்து சக்சஸ் ஆக முடியாது. அதை கர்த்தருடைய வார்த்தைக்கு கான்ட்ரரி எப்பொழுதுமே வந்து சயின்ஸுக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் அது எப்பொழுதும் கான்ட்ரரியாக இருக்கிறது. ஐ மீன், சயின்ஸ் எப்பொழுதுமே வந்து அது வந்து வித்தியாசமாக இருக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக சொல்லுகிறது. ஆனால் கடைசியில் வந்து விஞ்ஞானம் தோல்வி அடைகிறது, கர்த்தருடைய வார்த்தை தான் மேற்கொள்கிறது என்று பார்க்குறோம். ஐ மீன், நம்ம பெர்ஃபெக்ட் ஃபெய்த் உடையவர்களாக இருக்கிறோம். எல்லாருமே வந்து நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லலாம், ஆனால் வந்து பெர்ஃபெக்ட் ஃபெய்த் இருக்கிறது என்பதை எப்படி நாம் அதை பெற்றுக்கோம், அது ஒரு சப்ஸ்டன்ஸ் என்பதை நாம் எப்படி அதை வந்து உணர முடியும் என்று பார்க்கும்போது சோர் பிரான்ஹாம் இங்கே சொல்லுகிறார். இங்கே நம்ம ஷர்ட் போட்டிருக்கோம், ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஷர்ட் போட்டிருக்கோம் என்றால் இந்த ஷர்ட் நான் அணிஞ்சிருக்கிறேன்றதுக்கு அது எப்படி நீ சொல்ல முடியும் என்று கேட்க, ஹவு டு யூ நோ யூ காட் அ ஷர்ட் ஆன், உனக்கு எப்படி தெரியும் நீ ஷர்ட் போட்டிருக்கன்றது உனக்கு எப்படி தெரியும் அப்படி கேட்கும்போது அவர் இன்னொருத்தர் என்ன சொல்லுறாருன்னா, வெல் ஐ சீ இட், ஐ ஃபீல் இட், அண்ட் ஐ நோ இட்ஸ் தேர். நான் அதை பார்க்க முடியுது, என் கைகளால் அதை உணர முடிகிறது, அது நிச்சயமா இருக்குதுன்னு என்னால் சொல்ல முடியும் என்று சொல்லும் பொழுது, தட்ஸ் ஜஸ்ட் ஹவு ரியல் தட் வென் பெர்ஃபெக்ட் ஃபெய்த் டேக்ஸ் ஏ ஹோல்டு. ஹல்லேலூயா. அந்த பெர்ஃபெக்ட் ஹோல்டு, அது பெர்ஃபெக்ட் ஃபெய்த்தை நம்ம உடையவர்களாக இருக்கும் பொழுது அதே சேம் ஃபீல் தான், அதே அது நம்ம உடையவர்களாக இருக்கிறோம் என்ற அந்த ஒரு அந்த ஃபீல் நமக்கு இருக்கிறது. அது நம்ம எப்படி ஷர்ட் போட்டிருக்கோன்றது நம்ம மாம்சத்துல எப்படி உணர்கிறோமோ அதே போல பெர்ஃபெக்ட் ஃபெய்த் நான் உடையவனா இருக்கிறேன் என்பதை ஸ்பிரிச்சுவலா நாம அதை உணர முடிகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை வந்து நாம உண்மையாக விசுவாசிக்கிறோம் என்பதை அது என்னால வந்து உணர முடியும். அது உங்களுடைய பெர்ஃபெக்ட் ஃபெய்த் நீங்க உணர முடியும். அது வந்து ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறது. தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த ஒரு அந்த ஐக்கியத்தை அது குறிக்கிறது. அது கர்த்தர் தேவன் மேல உள்ள உங்களுக்கு அது உங்களுடைய பர்சனல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறது. உங்களுடைய தனிப்பட்ட அனுபவமாய் இருக்கிறது. நாம அனைவர் வந்து எல்லாருமே வந்து ஒரு சில காரியங்களை வந்து நாம லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். என்னுடைய வாழ்க்கையில வந்து இந்தந்த காரியங்களை வந்து என்னுடைய விசுவாசத்தினாலதான் நான் இதை பெற்றுக்கொண்டேன், கர்த்தர் தான் எனக்கு இதை வந்து செய்தார்னு சொல்லி நம்ம வந்து பகிரங்கமாக சாட்சி சொல்ல முடியும். ஏன்னா நம்ம எதிர்பார்த்ததை காட்டிலும் சூழ்நிலை நம்ம இப்படி இருக்கிறது எல்லாம் எதிரா இருக்கிறதே நம்ம நினைச்சாலும் கர்த்தர் என்ன செய்திருப்பார், நம்மளோட ஜபத்தை கேட்டு அற்புத விதமாக நமக்கு அதை அதை நம்மளோட வாழ்க்கையில அந்த மிராக்கிளை செஞ்சிருப்பார். ஹல்லேலூயா. எல்லாருமே பரிபூர்ண விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் அதை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் அதை வந்து உண்மையாக வந்து அந்த பெர்ஃபெக்ட் ஃபெய்த் வந்து நமக்குள்ள இருக்கிறது என்பதை நாம் எப்படி நம்ம முதலாவது பெற்றுக்கொள்வது இந்த வார்த்தை தான். இந்த வார்த்தைக்குள்ள வரும் பொழுது இந்த வார்த்தையை நம்ம முதலாவது கேட்டு முதலாவது இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசித்தோம். அதன் பின்பு இந்த வார்த்தை வந்து நம்ம இன்னும் வந்து வெளிப்பாடு இந்த ஒரு ஃபுல்லா ரெவலேஷனை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது எந்த காலத்துல இருக்கிறோம், என்ன நோக்கத்துக்காக இந்த உலகத்துல நம்ம வந்திருக்கிறோம், எங்கிருந்து வந்தோம், எங்க போக போகிறோம் என்பதை எல்லாவற்றையும் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஃபெய்த் நமக்கு இருக்கும் பொழுது வார்த்தையை விட்டு வந்து விலகுவதற்கான அந்த சான்ஸே நமக்கு ஏற்படாது. ஹல்லேலூயா. வார்த்தைக்கு புறம்பான காரியங்கள் contrary to the word of God அது நம்ம வந்து செய்ய முடியாது. அது நம்மளை வந்து என்ன செய்யும், அது நம்ம தடுக்கும். வார்த்தைக்கு contrary-ஆன காரியங்களை நம்ம செய்யும் பொழுது அது நம்மளை வந்து தடை செய்யும் என்று பார்க்கிறோம். ஐ மீன் நம்மளோட ஃபெய்த் வந்து நம்ம நிறைய நம்ம விசுவாசத்துக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பைபிள் ஏகப்பட்டது இருக்கிறது. அங்க விசுவாசத்தினாலே வந்து தங்கள் வாழ்க்கையில சுகம் அடைந்தவர்கள், இன்னும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். அது ஏராளமா இருக்கிறது. ஒரு சிலதை பார்ப்போம். முதலாவது மார்க் 5:27-30 வாசிப்போம்.
இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுத்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார்.
இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறிச்சிங்க வாசிக்கிறேன். பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன செய்கிறாள், அவள் வந்து தன்னுடைய எல்லாவற்றையும் தன்னுடைய சொத்தை எல்லாத்தையும் அவள் விற்று அங்கே எவ்வளோ செலவு பண்ணிட்டா, மெடிசனுக்காக எவ்வளோ டாக்டர்ஸை பார்த்தா, எவ்வளோ பேரை பார்த்தாலும் எந்த பயனும் இல்லை. அவளுடைய கையில் இருந்த அந்த செல்வம் எல்லாம் அழிந்ததே அன்றி அவளுக்கு வந்து அது அந்த அந்த பெரும்பாடிலிருந்து அவளுக்கு விடுதலையே ஏற்படவே இல்லை. இப்போ அவ என்ன கேள்விப்படுகிறாள், இயேசு வந்து அங்க வருகிறார் என்று கேள்விப்படும் பொழுது அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலே எனக்கு வந்து சுகம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வஸ்திரத்துல ஏதாவது வல்லமை இருக்கிறதா, கிடையாது. அவ வஸ்திரத்தை தொட்டா, வஸ்திரத்தை தொடும் பொழுது அவளுக்கு அங்க சுகம் கிடைச்சது. ஆனா வந்து உண்மையிலே வந்து அந்த வஸ்திரத்துல தான் அவ்வளவு பவர் இருந்ததா என்று பார்க்கும்போது கிடையாது. அங்க 34 வசனத்தை வாசிப்போம்.
அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார்.
அந்த விசுவாசம் தான் அவளை ரட்சித்தது. ஹல்லேலூயா. அவள் விசுவாசம் என்னது, அந்த வஸ்திரத்தை தொட்டாலும் எனக்கு வந்து சுகம் கிடைக்கும் என்ற அந்த பெர்ஃபெக்ட் ஃபெய்த். ஆமென். கர்த்தர் வந்து அவ வந்து எங்க வஸ்திரத்தை தொட்டார்னு பார்க்கல, அவருடைய இருதயத்தை பார்க்கிறார். அந்த இருதயத்துல என்னது, பெர்ஃபெக்ட் ஃபெய்த் இருக்கிறதை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த பெர்ஃபெக்ட் ஃபெய்த் என்ன செய்தது, அவளுக்கு டெலிவரன்ஸை கொண்டு வந்தது. ஆமென். அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியில எப்படியாவது வந்து வஸ்திரத்தை தொடும் அவளால் என்ன செய்ய முடியாது. ஜனக்கூட்டத்தின் மத்தியில போய் ஆண்டவர்கிட்ட போய் எல்லாம் இயேசு கிட்ட போய் தன்னுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லி முழங்கா பண்ணிட்டு ஜபம் பண்ணணும்னா அது வந்து ரொம்ப இம்பாசிபிள் என்பது இம்பாசிபிளா இருக்கிறது. அவ்வளோ கூட்டம் வந்து அவரை நெருக்கி கொண்டிருக்கிறாங்க. அநேகர் அவர் வஸ்திரத்தை தொடுறாங்க, அவரை வந்து டச் பண்ணி கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா வந்து இவளோட டச் டிஃப்ரெண்டா இருக்கிறது. ஹல்லேலூயா. இவன் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும் பொழுது அந்த பெர்ஃபெக்ட் ஃபெய்த்தோட அங்க டச் பண்ணும் பொழுது அவரிடத்துல இருந்து வல்லமை புறப்பட்டு வருகிறது. ஆமென். அவர் ஒரு அவர் என்ன சொல்லுறா, என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். ஆனா எல்லாம் சொல்றாங்க, இவ்வளவு ஜனம் இருக்காங்க, எல்லாருமே டச் பண்ணிருக்காங்க, யாருன்னு அப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்பொழுது, என் கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டது என்று சொல்லும் பொழுது, மத்த யாருக்கு அந்த வல்லமை புறப்பட போகவில்லை, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு தான் அந்த வல்லமை புறப்பட்டு சென்றது. ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய பெர்ஃபெக்ட் ஃபெய்த் வந்து அந்த வல்லமை, அந்த பவரை வந்து அது கேட்ச் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. அந்த பவரும் வந்து அங்க இணையும் பொழுது அங்க வந்து அங்க வந்து ஃபயர் வருகிறது, அது அவளுக்கு சுகத்தை ஏற்படுத்துகிறது, டெலிவரன்ஸை கொண்டு வந்தது. கர்த்தர் இயேசு என்ன சொல்கிறார், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆமென். அங்க வந்து அவருடைய விசுவாசத்தினாலே வந்து அவள் அங்க ரட்சிக்கப்பட்டாள். ஹல்லேலூயா. அந்த ஃபெய்த் தான் கர்த்தர் பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் வந்து வெளி தோற்றத்தை பார்ப்பான், மனுஷன் வந்து வாயினால சொல்றத நம்பும் பொழுது, ஒரு மனுஷன் சொல்றதை நம்பும் பொழுது அது அவன் வந்து அவன் அதுல தவறு விடுவான். நாளைக்கு நான் இந்த காரியத்தை உனக்காக செய்யறேன், நான் இதை உனக்கு தருகிறேன் என்று எல்லாம் அவன் ப்ராமிஸ் பண்ணலாம். ஆனா அந்த ப்ராமிஸ் அவன் நிறைவேற்ற முடியாமல் போயிடும். ஏன்னா மனுஷன் வந்து அவன் வந்து குறைவுள்ளவனாய் இருக்கிறான், பொய் பேசுகிறவனாய் இருக்கிறான், ஏமாற்றுக்காரனாய் இருக்கிறான். அவன் வந்து சொல்லுற வார்த்தையை வந்து அது வந்து என்ன செய்வான், நாளைக்கே அவன் மாறிடுவான், நான் வந்து அப்படியெல்லாம் சொல்லலை என்று சொல்லி தன்னுடைய வார்த்தையை ட்விஸ்ட் பண்ணி பேசுகிறவர்களும் உண்டு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை வந்து கர்த்தருடைய வல்லமை அது ஒரு நேற்றும் என்றும் மாறாததா இருக்கிறது. அவருடைய வார்த்தை வந்து அது அழிந்து போகாததா இருக்கிறது. எத்தனை பேர் கிளைம் பண்ணாலும் அது நிறைவேறும். ஆமீன். அவர் சைல்டு பர்த்தை குறிச்சு சொல்லியிருக்கும் பொழுது அது சைல்டு பர்த்தை வந்து எத்தனை பேர் கிளைம் பண்ணாலும், எத்தனை லட்சம் பேர், எத்தனை கோடி பேர் அதை விசுவாசத்தை கிளைம் பண்ணாலும் அவங்களுக்கு நிச்சயமாக அது நிறைவேறும். ஆபிரகாமுக்கு வந்து அவர் வாக்களிச்சிருக்கும் பொழுது அந்த ப்ராமிஸ் நமக்கு எடுக்கும் பொழுது அது கர்த்தர் நிச்சயமாக அதை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. அவர் நம்மளுடைய ஹார்ட்டை பார்க்கிறார். நம்ம ஹார்ட்ல அந்த பெர்ஃபெக்ட் ஃபெய்த் இருக்கிறதா, அந்த ஹார்ட் அவர் வந்து தராசிலே வந்து அதை நிறுத்தி பார்க்கும் பொழுது குறை உள்ளதாய் காணப்படக்கூடாது. அது வந்து பெர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டா இருக்க வேண்டும். வார்த்தையோடு அது பெர்ஃபெக்டா காணப்படும் பொழுது கர்த்தர் அதை பார்க்கிறார். அந்த பெர்ஃபெக்ட் ஃபெய்த்தை பார்த்து நம்மளோட லைஃப்ல அவுட் ஸ்டாண்டிங் மிராக்கிள்ஸ் அவர் ஏற்படுத்துகிறார். ஆமீன். அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நாம உடையவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் நமக்கு வந்து பரிசுத்தாவியை நாம பெறாதவர்களா இருந்து கொண்டு நான் வந்து விசுவாசம் உடையவனா இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. இட்ஸ் ஹார்ட் டு ஹேவ் எ பெர்ஃபெக்ட் ஃபெய்த் வித்வுட் த ஹோலி ஸ்பிரிட். அங்க பரிசுத்தாவே இல்லாதமல் நாம் வந்து பெர்ஃபெக்ட் ஃபெய்த் உடையவர்களாக இங்க யாருமே காணப்பட முடியாது. நமக்கு ஹோலி ஸ்பிரிட் அவசியமா இருக்கிறது. கர்த்தருக்கு உள்ளே வரும் பொழுது வார்த்தையை கேட்டு விசுவாசித்து நம்ம ஞானஸ்தானம் எடுத்து அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்தாவி நமக்குள்ளே வருகிறது. அந்த ஹோலி ஸ்பிரிட்டை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பெர்ஃபெக்ட் ஃபெய்த் நமக்கு வருகிறது. அந்த பெர்ஃபெக்ட் ஃபெய்த் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எல்லாம் என்னென்ன காரியங்களை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமோ எல்லாவற்றையும் அதை வந்து பெறுவதற்கு அந்த பெர்ஃபெக்ட் ஃபெய்த் அவசியமாக இருக்கிறது. ஆனா வந்து நம்ம அவிசுவாசம் அறிக்கை செய்தா நமக்குள்ள ஒரு அவிசுவாசம் இருக்கும் என்றா நம்மளுடைய வேண்டுதல், நம்மளுடைய ஜபம் விண்ணப்பம் வந்து அது ரொம்ப காலமாக அது விண்ணப்பமாகவே காணப்படலாம். அது சாட்சியாக மாறுவதற்கு அநேக நாள் அதை எடுத்துக்கொள்ளலாம். நம்மளுடைய அவிசுவாசம் வந்து அந்த மிராக்கிள் நடப்பதற்கு அது தடையாய் இருக்கிறது. தேவனுக்கும் நமக்கும் நடுவுல வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. பெர்ஃபெக்ட் ஃபெய்த் இருக்கும் என்றால் நமக்கும் தேவனுக்கும் நடுவுல எந்தவித தடையும் இருக்க போதும். ஆனா அவிசுவாசம் இருக்கும் பொழுது அது வந்து ஆசீர்வாதத்துக்கு தடையாக காணப்படுகிறது. அற்புதங்களை வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து காணுவதற்கு அது ஒரு தடையாக இருக்கிறது. இந்த டிசைபிள்ஸ் இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து கர்த்தர் அந்த அவங்க வல்லமையை கொடுத்துருக்கா, பவர் அவங்களிடத்துல இருக்கிறது. நீங்க போய் எல்லாருக்கும் வந்து சுவிசேஷத்தை அறிங்கன்னு சொல்லியிருக்கா. இன்னும் வந்து எல்லாம் நீங்க தலைமையில கை வச்சா பிசாசு போகும், சுகம் கிடைக்கும், எல்லா அதிகாரமும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, மத்தேயு 17:15-16 வாசிப்போம்.
ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீஷரிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான்.
அவன் வந்து ஒரு மனுஷன் என்ன சொல்லுறான், என்னுடைய மகன் வந்து சந்திர ரோகியாக கொடிய வேதனைப்படுகிறான், அவனை தீயிலும் வந்து அங்கே ஜலத்திலும் வந்து தள்ளுகிறது அவனை. ஆனால் உங்களுடைய சீஷத்தில் கொண்டு வரும் பொழுது அவர்களால் அதை சொஸ்தமாக்க முடியவில்லை என்று அங்கே சொல்லும் பொழுது எதனால, பிகாஸ் ஆஃப் த லேக் ஆஃப் ஃபெய்த் ஆஃப் யுவர் அன்பிலீஃப். அந்த அன்பிலீஃப் வந்தனால, அந்த லேக் ஆஃப் ஃபெய்த், அங்கே விசுவாச குறைபாடு, அங்க விசுவாச குறைபாடு வரும் பொழுது அவங்களால என்ன செய்ய முடியவில்லை, அந்த மிராக்கிள் பெர்ஃபார்ம் பண்ண முடியவில்லை. அந்த மிராக்கிள் நடப்பதற்கு அவங்களோட அவிசுவாசம் தடையாக காணப்படுகிறது. அவங்க கிட்ட பவர் இருக்கு, தே ஹேட் த பவர் பட் நாட் த ஃபெய்த் டு யூஸ் த பவர். அவங்க கிட்ட அதை யூஸ் பண்ணதுக்கு அந்த பவரை யூஸ் பண்ணதுக்கான அந்த ஃபெய்த் அவங்களிடத்துல, கர்த்தர் அவங்களுக்கு பவரை கொடுத்திருக்கிறார். எல்லா எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அவங்களுக்கு வந்து சுகமாக்கும் வல்லமையை கொடுத்திருக்கிறார். அவங்களுக்கு வந்து எல்லா மிராக்கிள்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான அந்த அதி பவரை கொடுத்துருக்கும் பொழுது அந்த பவரை இந்த அது இருந்தாலும் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணதுக்கு ஃபெய்த் அவசியமாக இருக்கிறது. அந்த ஃபெய்த் இருந்தால் தான் அந்த பவரை யூஸ் பண்ண முடியும். விசுவாசம் இல்லாமல் வந்து அந்த பவரை அங்கே யூஸ் பண்ண முடியாது. அவங்களுடைய அன்பிலீஃப் அங்கே வந்தது. அநேகருக்கு அவங்க சொஸ்தமாக்கியிருக்காங்க. அநேகரோட தலையில் கை வச்சு ஜபம் போடும்போது எல்லாருக்குமே சுகம் கிடைச்சிருக்கிறது. ஆனால் இந்த வியாதி வரும்பொழுது இவங்களை பார்க்கும் பொழுது இந்த சந்திரோகியாக அவனை காணப்படுகிறான். அவனை தீயிலும் தண்ணியிலும் அதை தள்ளும் பொழுது இவங்களுக்கு இது ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. இது ரொம்ப பெரிய வியாதியாக இருக்கிறது. இதை பார்த்தவங்க பயப்படுறாங்க. ஆனால் இதே போல் உலகத்தில் வந்து அநேக வியாதிகள் இருக்கிறது. எனக்கு டினாமினேஷனல் ப்ரீச்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து ஈஸியாக அவங்க வந்து மற்ற சின்ன சின்ன காரியத்துக்கு அவங்க விசுவாசத்தோட ஜபம் செய்யலாம். அவங்க தலைவலி போகணும், இன்னும் வந்து கை ஒன்றும் சின்ன 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 ப்ராப்ளம்ஸு, இது எல்லாத்துக்கும் ஃபெய்த்தோ ஜபம். ஆனால் கேன்சர் நோய் வரும்பொழுது, கேன்சர் இன்னும் வந்து பலவித கொடிய நோய்கள் எங்கள் உலகத்தில் காணப்போ அதெல்லாம் வரும்பொழுது அது அவங்களுடைய விசுவாசம் தளர்ந்து போகுது. அநேகருடைய விசுவாசம் வந்து பெரிய நோயை பார்க்கும்போது அவங்களோட விசுவாசம் தளர்ந்து போகிறது. அதே போல தான் இந்த டிசைபிள்ஸோட விசுவாசமானது அங்கே தளர்ந்து அங்கே அன்பிலீஃப் அங்கே வரும் பொழுது அங்கே அவர்களால் வந்து அந்த மிராக்கிள் பெர்ஃபார்ம் பண்ண முடியவில்லை. அவங்க அதனால அவன் என்ன செய்கிறான், இப்போ இயேசுவின் இடத்துல வந்து அவன் அங்கே சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களை வந்து அங்கே வந்து கடிந்து கொள்கிறார். அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஃபெய்த் அவங்களுக்கு இல்லாமல் போனதை குறித்து அவருக்கு வந்து அங்கே ஒரு ஒரு வருத்தம் ஏற்படும். அதே போல் நம்மளோட அன்பிலீஃப் வரும்பொழுது நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய பரிசுத்தாவியானவரை வந்து நம்ம வந்து துக்கப்படுத்துகிறோம். அவிசுவாச அறிக்கை செய்யும் பொழுது அது கர்த்தருக்கு வேதனை அளிக்கிறது. நம்மளுடைய ஜனங்கள் வந்து எப்பொழுதும் விசுவாசத்திலே ஜீவிக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. நாம் இப்போ இந்த உலகத்தில் வந்து மாம்சத்திலே நம்ம ஜீவிக்கிற வரைக்கும் நாம விசுவாசத்திலே நாம ஜீவிக்க வேண்டியதா இருக்கிறது. ஆனா ஒரு நாள்ல வந்து அவரை முகமுகமாய் நாம தரிசிக்கும் பொழுது இந்த வந்து விசுவாசம் வந்து இப்படி இப்படியாப்பட்ட ஒரு விசுவாசம் அங்க தேவைப்படல. ஏன்னா நம்ம நேரடியா பாக்குறோம். இப்ப ஒரு பொருளை நம்ம பார்க்கும் பொழுது நேரடியா பார்க்கும் பொழுது அது அங்க இருக்கிறதுன்னு நம்ம நம்புறோம். ஆனா இப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம கண்ணால காணவில்லை. அவரை நம்ம விசுவாசிக்கிறோம். நம்மளுடைய இருதயத்திலே நம்ம அவரை விசுவாசிக்கிறோம். ஆனா கண்களால் நம்ம காணும் பொழுது அங்க வேற விதமான நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்ததை காட்டிலும் ஒரு கிரேட்டர் சிவிலைசேஷனுக்குள்ள அங்க ஒரு 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 அதை காட்டிலும் ஒரு சந்தோஷமான ஒரு ஜீவியத்தை நம்ம ஜீவிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நமக்கு ஹோலி ஸ்பிரிட் அதுக்கு அவசியமா இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஹோலி என்ன செய்ய முடியாது, அந்த பரிசுத்தாவி கிரியை செய்ய முடியாது. நம்முடைய விசுவாசம் வந்து இருக்கும் என்றால் கர்த்தர் வந்து அங்க கிரியை செய்ய முடியும். ஹோலி ஸ்பிரிட் வந்து அது தேவனாய் காடாய் இருக்கிறது. காட் வந்து இன்னைக்கு ஸ்பிரிட் ஃபார்ம்ல நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். இன்னைக்கு நம்ம அவர் வேர்ட் ஃபார்ம்ல இங்க இருக்கிறார். அதை நம்ம விசுவாசிக்கும் பொழுது அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த ஸ்பிரிட்டை நம்ம பெறவில்லை என்றால், அந்த ஹோலி ஸ்பிரிட்டை நம்ம பெறாத பட்சத்துல வந்து நம்ம வந்து இந்த ஃபெய்த் நமக்கு இல்லைன்னா, ஒரு ஹோலி ஸ்பிரிட் நம்ம வந்து மத்தியில இங்க கிரியை செய்ய வேண்டும் என்றால் நமக்கு ஃபெய்த் அவசியமா இருக்கிறது. அந்த பர்ஃபெக்ட் ஃபெய்த் என்ன செய்கிறது, ஹோலி ஸ்பிரிட் தேவனான பரிசுத்த ஆவியானவர் இங்க கிரியை செய்யும்படியாக செய்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஃபெய்த் தான் அதை மூவ் பண்ணுகிறது. ஐ மீன் perfect faith to ignite the power of the Holy Spirit. அதுதான் வந்து அதை வந்து அங்கே எரிய செய்கிறது. நம்ம வந்து அங்கே கேஸ் ஸ்டவ்ல என்ன செய்கிறோம், அந்த இக்னைட் வச்சு நம்ம அங்கே பற்ற வைக்கும் பொழுது தான் அங்கே வருது. கேஸ் இருக்குது, ஆனால் அங்கே ஃபயர் வந்து அவசியமாக இருக்கிறது. அதே போல் இந்த பர்ஃபெக்ட் ஃபெய்த் வரும்பொழுது அங்கே அங்கே பவரை வந்து கிரியை செய்யும்படியாக அது செய்கிறது என்று பார்க்குறோம். ஹல்லேலூயா. வெறும் அந்த பவர் மட்டும் இருந்து கொண்டு பர்ஃபெக்ட் ஃபெய்த் இல்லைன்னா அங்கே அற்புதம் வந்து நடக்காது. இந்த டிசைபிள்ஸ் வந்து அங்க அவிசுவாசம் வந்தனால அவர்களால் அந்த அற்புதத்தை செய்ய முடியல. ஆனா இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வரும்பொழுது அவர் என்ன செய்தார், அவர் வந்து he had the faith with his power. அவருக்கு விசுவாசம் இருக்கிறது, அவர்கிட்ட பவர் இருக்கிறது. அவர் அங்கே ஜபம் செய்யும் பொழுது அதை அதட்டும் பொழுது அந்த சந்திரரோகியா இருந்தவன் குணம் அடைந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவங்க கிட்ட they had the power but they didn't have the faith to operate the word that was in them. அவங்க கிட்ட பவர் இருந்தது, ஆனா வந்து அந்த விசுவாசத்தை வந்து அந்த வேர்டு கிரியை செய்வதற்கான அந்த ஃபெய்த் அவங்க இன்னைக்கு நம்ம இடத்துல வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தை வந்து அது வந்து கிரியை செய்ய வேண்டும், அது வந்து நம்ம இடத்துல மேனிஃபெஸ்ட் ஆக வேண்டும் என்றால் நமக்கு ஃபெய்த் அவசியமாக இருக்கிறது. இந்த விசுவாசத்தின்படி நம்ம வந்து பர்ஃபெக்ட் ஃபெய்த் என்ன செய்கிறது, வார்த்தை நம்ம வாழ்க்கையில வந்து நிறைவேறும்படியாக செய்ய, நம்ம கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தங்கள் அந்த ப்ராமிசஸ் வந்து நம்ம லைஃப்ல அது நிறைவேறும்படியாக செய்கிறது. ஜீசஸ் ஹேட் இட், அவர்களுக்கு அது இருந்தது. அவர் என்ன செய்கிறார், அவரை என்ன இடத்துல கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் அங்க சொல்லும் பொழுது அங்க வந்து அங்க அந்த சந்திரரோகியா இருந்தவன் அவன் சுகம் அடைந்தான் என்று பார்க்கிறான். அவருடைய அவிசுவாசத்தினாலே அவிசுவாசத்தை அவர் கடிந்து கொள்கிறதையும் பார்க்கிறோம். ஆனா இங்க யோசுவாவை பார்க்கும் பொழுது அவனுக்கு வந்து ரெண்டுமே இருந்தது. அவன் கிட்ட வந்து ஃபெய்த்தும் இருந்தது, பவரும் இருந்தது. யோசுவா 10:12-14 வரை வாசிப்போம்.
கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது.
அவங்க யோசுவாவை பார்க்கும் பொழுது அவன் கர்த்தரை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். அங்கே எமோரியரை வந்து அங்கே எமோரியருக்கு விரோதமாக அங்கே யுத்தம் நடக்கும் பொழுது கர்த்தர் யோசுவா வந்து அங்கே கர்த்தரை நோக்கி அவன் ஜபம் செய்கிறான். ஜபம் செய்யும் பொழுது அவனுக்கு ரிவீல் பண்ணப்படும். அவன் பர்ஃபெக்ட் ஃபெய்த் உடையவனாக இருக்கிறபடினால அந்த பரிபூர்ண விசுவாசத்தோடு அவன் ஜபம் செய்யும் பொழுது கர்த்தர் அவனுக்கு ரிவீல் பண்ணுகிறார், நீ இப்போ என்ன சொன்னாலும் அது நடக்கும் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு அதை ரிவீல் பண்ணபடினால அவன் என்ன சொல்லுகிறான், அங்கே சூரியனை பார்த்தோம் சொல்லுவான், சூரியனை பார்த்து நீ கிபியோன் மேலும் சந்திரனை நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்று சொல்லுவான். அவ்வளோ வந்து பவர் அவனுக்கு உள்ள இருக்கிறான், அவ்வளோ பர்ஃபெக்ட் ஃபெய்த் உடையவனாக அப்படி அவன் சொல்லும் பொழுது அது வந்து ஒரு பெரிய மிராக்கிளாக இருக்கிறது. அவங்க அப்படி சொல்லும் பொழுது அது அப்படியே நின்றது. ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் அது அப்படியே இருந்தது. அந்த சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் அந்த சூரியன் அந்த கிபியன் மேலும் சந்திரன் வந்து ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நின்றது என்று சொல்லி பார்க்குறோம். எப்படி அந்த அற்புதம் வந்து நடந்தது, அவனுடைய பர்ஃபெக்ட் ஃபெய்த், அவனுக்குள்ள அப்படி ஒரு விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசத்தின்படி அவன் அங்கே சொல்லும் பொழுது ஒரு பெரிய மிராக்கள். அந்த 14 வாசிப்போம்.
இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார்.
கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அது ஒரு தனி மனுஷனுடைய சொல்லை கேட்டு இப்படி ஒரு அற்பம் வந்து முன்னாடி நடந்ததில்லை, இனிமேலும் நடக்க போவதில்லை என்று சொல்லியிருக்கு. அப்படி ஒரு ஒரு கிரேட்டஸ்ட் மிராக்கிள், இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு மிராக்கிளா இருக்கிறது. இன்னைக்கு யாரா சொன்னா இதை நம்புவாங்க, கிரிட்டிக்ஸ் நம்புவாங்களா? கிரிட்டிக்ஸ் நம்ப மாட்டாங்க. ஆனா வந்து இன்னைக்கு நம்ம விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இதுக்கு இது வந்து நமக்கு பைபிள்ல வந்து நமக்கு சொல்லப்படுற காரியங்கள் வந்து அது எல்லாம் ஏனோ தானோ என்று சொல்லப்படும். நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவத்துக்கு என்னென்ன தேவையோ அது மாத்திரம்தான் நமக்கு வந்து எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்ம பைபிளில் இருக்க ஒரு வார்த்தையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது, ஒரு வார்த்தையும் அவிசுவாசிக்க முடியாது. எல்லாமே வந்து அது வந்து கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காரியம் எதனால் சொல்லப்படும், நம்முடைய விசுவாசம் பலப்படுவதற்காக இது எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே யோசுவானுடைய விசுவாசம் வந்து அந்த பர்ஃபெக்ட் ஃபெய்த், அந்த ஒரு தனி மனுஷனுடைய அந்த ஜபம் என்ன செய்யுது, சந்திரனும் சூரியனையும் வந்து ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் அங்கே தரித்து நிற்கும்படியாக செய்தது. எவ்வளோ பெரிய அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள். ஆமென். இந்த அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள் வந்து அதை செய்யணும், அதை வந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டாம். ஒரு பெரிய வந்து அந்த பர்ஃபெக்ட் ஃபெய்த் வந்து நமக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த டிசைபிள்ஸ் கிட்ட வந்து அந்த ஒரு பர்ஃபெக்ட் ஃபெய்த் இல்லாதபடினால அங்கே ஒரு அவர்களால் அந்த மிராக்கிளை செய்ய முடியும். ஆனால் இவனுக்குள்ள எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு விசுவாசம் இருந்தபடினால இவன் வந்து இந்த அற்புதத்தை செய்ய வேண்டும் என்றால் இவனுக்குள்ள அவ்வளோ ஒரு விசுவாசம் இருந்திருக்குது. கர்த்தரால் வந்து கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்ற அந்த ஃபெய்த் அவனுக்குள்ள இருந்தது. ஆமென். நமக்கும் இன்னைக்கு அதே ஃபெய்த் தான் அவசியமாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு உலகத்தை பார்க்கும் பொழுது இப்பொழுது வந்து ரொம்ப மோசமான நிலைமையிலே இந்த உலகம் காணப்படுகிறது. எப்போ என்ன நடக்கும், கவர்மெண்ட் என்னைக்கு என்ன கொண்டு வருவாங்க, என்ன சட்டத்தை கொண்டு வருவாங்க, எதுவுமே நமக்கு தெரியாது. ஒரு நாள் ராத்திரியில வந்து எல்லாத்தையுமே மாற்ற முடியும். மனுஷன் தனக்கு வந்து அவனுக்கு தோணபடி எல்லாம் செய்யும் பொழுது அது எல்லாமே வந்து எல்லாருக்கும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இன்னைக்கு இன்ன வரைக்கும் வந்து பார்க்கும் பொழுது அங்கே ரஷ்யா உக்ரைன் யுத்தமானது முடிவுக்கு வரல. அது அந்த நாடு ரெண்டு நாடோட பிரச்சனை நம்ம நினைச்சா அப்படி கிடையாது. உலக பொருளாதாரமே அது வீழ்ச்சி அடையும். இன்னொரு விஷயம் வந்து அங்கே அணுகுண்ட பாம்ஸை போட்டுக்கொண்டே இருக்கிறனால உலகம் வெப்பமாகி உலகமே வந்து அழிவுக்கு அது வந்து ஒரு வழி வகுக்கிறதா இருக்கிறது. அது அந்த மாதிரியான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் கொரோனா அது வந்து நாலாவது அலை வருமா வராதா, இப்படியான ஒரு கேள்விகள் இருக்கிறது. இவ்வளவு மோசமான சூழ்நிலையில் நாம இருக்கும் பொழுது நம்ம மத்தியில வந்து கர்த்தனுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது? அவர் வந்து அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. நம்மளோட பெர்ஃபெக்ட் ஃபெய்த் வந்து எல்லா சூழ்நிலையும் அது மாற்றக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் வந்து யோசுவா வந்து தன்னுடைய பொசிஷனை அவன் அறிந்திருந்தான். அவன் வந்து கர்த்தர் நம்ம வந்து நான் ஒரு ட்ரூ பிலீவர் என்பதை அவன் அறிந்திருந்தான். கர்த்தர் வந்து நான் என்னோட ஜபத்தை கேட்பார் என்ற அந்த விசுவாசத்தை உடையவனாய் இருந்தான். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும் பொழுது அவர் வந்து தன்னுடைய அவர் ஸ்தானத்தை அறிந்திருந்தார். அவர் வந்து என்ன செய்யல, அவருடைய தன்னுடைய ஸ்தானத்தை வந்து அவர் எப்பொழுதும் வந்து அவர் தவறவே இல்லை. Jesus never used his power for himself, he used it for others. Hallelujah. அவர் வந்து தம்முடைய பவர வந்து தனக்காக அவர் வந்து யூஸ் பண்ணவே இல்ல, மற்றவர்களுக்காக அதை வந்து பயன்படுத்தினார். ஆமென். அவர் தன்னுடைய ஸ்தானத்தை அறிந்திருந்தார். இந்த டிசைபிள்ஸ் வந்து தன்னுடைய ஸ்தானத்தை என்ன செய்தாங்க, ஒரு செகண்ட் அவங்க மறக்கும் பொழுது என்ன நடந்தது, அங்க அவிசுவாசம் வரும் பொழுது அவர்கள் வந்து அங்க மிராக்கிளை பெர்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை. அதே போல நம்முடைய ஸ்தானத்தை நாம் அறிய வேண்டும். நான் எப்படியாப்பட்டவனா இருக்கிறேன், நான் ட்ரூ பிலீவரா இருக்கிறேனா இல்ல மேக் பிலீவரா இருக்கிறேனா? பாவனை விசுவாசிகளுக்கு வந்து அடையாளம் கண்டுபிடிப்பது வந்து ரொம்ப கஷ்டம். அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டா காணப்படுவோம், ரொம்ப பெரிய ரொம்ப பசுத்தவான்கள் போல காணப்படுவாங்க, ஆனா மேக் பிலீவர்ஸா இருப்பாங்க. அவர்களை வந்து தன்னுடைய தாங்களே நிதானி தெரியும், நம்மை நாமே நிதானி தெரிந்தால் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று சொல்லியிருக்கு. அதனால வந்து நம்மளுடைய லைஃபை நாம வந்து நிதானி சரிந்து பார்க்க வேண்டும். நாம வந்து குற்றம் உள்ளவர்களா இருக்கிறோமா குற்றமற்றவர்களா இருக்கிறோமா என்பதை நாம வந்து அறிய வேண்டியதா இருக்கிறது. 1 யோவான் 3:20-22 வாசிப்போம்.
நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம்.
இங்க முதல்ல என்ன பார்க்கிறோம், நம்ம நம்முடைய இருதயமே நம்மளை குற்றவாளியாக தீர்க்கும் என்றால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், நம்ம ஹார்ட்டை பார்க்கிறார். நாம வந்து நம்முடைய தவறை வந்து ஒத்துக்கொள்ளாதவர்களா இருக்கலாம், நம்முடைய குற்றங்களை வந்து மறைக்கிறவர்களாக காணப்படலாம். ஆனா வந்து நமக்கு நம்மை நாம நிஜானிச்சு அறியும் பொழுது நம்ம ஹார்ட்டுக்கு தெரியும், நம்ம செய்த தவறுகள் வந்து நம்மளுடைய தவறுகள் நம்மை அறிஞ்சிருக்கிறோம். அதே போல நம்முடைய நம்மை காட்டிலும் வந்து தேவன் அதை அதிகமாக அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே மற்றும் அடுத்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் நம்முடைய குற்றவாளிகள் என்று தீர்க்காது இருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டு, நம்ம வந்து நம்முடைய இருதயம் நம்மளை வந்து குற்றவாளி என்று தீர்க்காது இருந்தால் நம்ம தைரியமா தேவனை அப்ரோச் பண்ண முடியும். ஹல்லேலூயா. நமக்கும் தேவனுக்கும் நடுவில் எதுவுமே கிடையாது. நம்ம அந்த மாதிரி ஒரு நம்ம ஹார்ட் வந்து நம்ம அப்படி குற்றமற்றவர்களா இருக்கிறோம் என்பதை அது நம்ம சொல்லும் என்றால், நம்ம வந்து ட்ரூ பிலீவராக இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அது என்ன என்ன செய்கிறது, அது வந்து நாம் வேண்டிக் கொள்கிறது அதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்வோம். நம்ம ஜபம் செய்யும் பொழுது அது உங்களுக்கு கிடைக்கும் என்று இங்க வேதவசனம் தெளிவா எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. பட் வென் யூ ஆர் ஹார்ட் டோன்ட் கண்டெம் யூ அண்ட் யூ நோ யூ ஆர் ஏ பிலீவர் அண்ட் தேர் இஸ் நத்திங் பிட்வீன் யூ அண்ட் காட். ஹல்லேலூயா. நமக்கு வந்து தேவருக்கு நடுவில் எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. அது எந்த தடையும் இல்லை. நமக்கு மற்றில வந்து எந்த விதமான காரியங்களும் வந்து தேவனிடத்துல நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு அங்க தடை இல்லை. ஹல்லேலூயா. நம்ம குற்றமற்றவர்கள் என்பதை நம்முடைய இருதயம் அறிஞ்சிருக்கோம். நம்மளுடைய சொல்ல வாயில நம்ம சொல்ல நான் குற்றமற்றவன், நான் எந்த தவறும் செய்யலன்னு நம்ம வந்து பொய் சொல்லலாம். ஆனா நம்முடைய இருதயம் அறிந்திருக்கிறது. அங்க இருதயத்துல அறிந்திருக்கும் பொழுது நம்ம நம்முடைய ஸ்தானத்தை உணர்ந்திருக்கோம். நாம் வந்து ட்ரூ பிலீவரா இல்ல மேக் பிலீவரா, பிலீவரா இல்ல மேக் பிலீவரா என்பதை நாம நம்ம உள்ளத்திலே அறிந்திருக்கோம். அப்படி நம்ம அறிஞ்சிருக்கும் பொழுது நம்முடைய ஸ்தானம் என்ன என்பதை, நம்ம ஒரு ட்ரூ பிலீவர் என்றதை நாம அறிந்திருப்போம் என்றால் நம்முடைய ஸ்தானம் என்ன, we are sons and daughters of God. Hallelujah. We are the bride of God. Amen. நாம் அவருடைய மனவாட்டியா இருக்கிறோம். Amen. The only thing you have to do is have faith in what you are. நாம வந்து என்ன நம்ம என்ன ஸ்தானத்துல என்ன இருக்கிறோம், நாம் யார் என்பதை நாம அறிந்து கொள்ள வேண்டும். நாம அவருடைய சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸா இருக்கிறோம், நாம அவருடைய பிரைடா இருக்கிறோம் என்று அறியும் பொழுது நத்திங் இஸ் இன் பிட்வீன் அஸ். ஹல்லேலூயா. நமக்கும் தேவனுக்கும் மத்தியில எந்த விதமான காரியமும் தடையாக காணப்படவில்லை. ஹல்லேலூயா. அப்படி காணப்படாது இருக்கும் பொழுது நாம் அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கும் பொழுது நமக்கு அது நிச்சயமாக கர்த்தர் நம்ம வாழ்க்கையில வந்து அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. யோவான் 15:7 என்ன வாசிக்கிறோம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டு கொள்ளுறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. நாம அவர் வந்து நாம் அவரிலும் அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த வார்த்தை நமக்கு அந்த வேர்ட் நமக்குள்ள இல்லைன்னா நம்ம ஹார்ட்ல அது பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கணும், அது நம்ம பிரெயின்ல பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கூடாது. இன்டெலெக்சுவலா அறியறனால எந்த வித பிரயோஜனமும் கிடையாது. இன்டெலெக்சுவலா அறிஞ்ச அநேகர் வந்து வார்த்தையை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறதை நம்ம காண்கிறோம். ஆனா ஹார்ட்ல நம்ம அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கும் பொழுது, நாம கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. அது உங்களுக்கு செய்யப்படும் என்று நமக்கு வேத வசனம் சொல்லுகிறது. ஆமீன். அந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வந்து நமக்கு அது ரிவீல் பண்ணும். நம்மளோட ஃபெய்த் வந்து விசுவாசத்தோடு நம்ம இருக்கும் பொழுது அதை நம்ம பெற்றுக்கொள்வோம் என்று கர்த்தர் அதை நமக்கு ரிவீல் பண்ணுகிறார். ஆமீன். எலியாவை பார்க்கும் பொழுது அவனுக்கு கர்த்தர் வந்து அவங்க ரிவீல் பண்ணுகிறார் என்ன நடக்கும் என்று. எப்போ மழை பெய்யும், எப்போ வந்து எப்போ மழையானது தடையை செய்யப்படும், எப்போ வானம் அடைக்கப்படும், எப்போ வானம் திறந்து அங்க மழை பெய்யும் என்று எல்லாமே கர்த்தர் அவனுக்கு ரிவீல் பண்ணியிருக்கிறார். அதன்படி அவன் என்ன செய்யறான், அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டவனே அவன் கிட்ட தசைதலாடு இருக்க வரைக்கும் அவன் அதை குறிச்சு எந்த சூழ்நிலை குறிச்சு அவன் கொஞ்சம் கூட கவலவே படல. அவன் தனி மனுஷனா இருக்கிறான். அந்த கர்மேல் பர்வதத்துல போகும் பொழுது அவனுக்கு அகேன்ஸ்டா இருந்து அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அங்க ஜனங்கள் வந்து அங்க எல்லாருமே கூடி இருக்கிறாங்க. ஈவன் சிங்கிளா இருக்கிறான், ரொம்ப வயசானவன். அவன் வந்து எவ்வளவு தைரியமா அவன் வந்து ஒரு ஒன் மேன் ஆர்மியா அவன் அங்க காணப்படுகிறான். தனி மனுஷனா இருந்துக்கும் பொழுது அவன் கொஞ்சம் கூட வந்து அந்த சூழ்நிலையை குறிச்சுலாம் பயப்படவில்லை. ரொம்ப வந்து கேஷுவலா அவன் காணப்படுகிறான். ஒன்னு ராஜாக்கள் 18:24 வாசிப்போம்.
நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினால் உத்தரவரலும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள்.
இங்க ஜனங்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. இப்ப பாகால் தீர்க்கதரிசிகளும் இவனுக்கும் மத்தியில ஒரு பலப்பரீட்சை வருகிறது. இவன் என்ன சொல்லுகிறா, நீங்க வந்து ரெண்டு பேருமே வந்து பலி செலுத்துவோம், நீங்க வந்து உங்களுடைய நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், நீங்களும் வந்து உங்க தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. அக்கினாலுக்கு பதில் தெரிகிற தேவனே தேவன். இப்ப அவங்க வந்து பாகல் தேவனா வந்து கர்த்த தேவனா என்ற அந்த ஒரு பலப்பரீட்சை வரும் பொழுது இங்க வந்து அதுக்கு வந்து என்ன செய்யறான், இங்க ஒரு பெரிய பலப்பரீட்சை ஏற்படுகிறது. அவன் என்ன சொல்லுறான், அக்கினால் பதில் தருகிற தேவனே தேவன். நீங்க எந்த எந்த தேவன் வந்து அக்னியால பதில் கொடுக்கிறாரோ அவன் தான் காட் என்று சொல்லி அவன் தைரியமா சொல்றான். அது மட்டும் என்ன சொல்லுறான், நீங்க அநேகராய் இருக்கிறபடினால் நீங்க முதல்ல செய்யுங்கன்னு சொல்றான். அவர்கள் முதலாவது செய்யும் பொழுது அங்க ரொம்ப நேரம் அவங்க அந்த பலி செலுத்துறாங்க. அவங்க தேவனை நோக்கி ரொம்ப கூக்குரல் போடுறாங்க. இவன் என்ன செய்யறான், இவன் ரொம்ப கேஷுவலா உட்காந்து இவன் டேர்ன் வர்ற வரைக்கும் எதை குறிச்சும் கவலைப்படலை. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அவன் இடத்துல இருக்கிறது. அவன் கர்த்தருக்கு நோக்கி அவன் வந்து அந்த பெர்ஃபெக்ட் ஃபெய்த்தோட அவன் ஜபம் பண்ணா நிச்சயமாக அக்கினால பதில் தருவார் என்ற அந்த விசுவாசம் அவனுக்கு இருக்கிறது, அந்த ரெவலேஷன் அவனுக்கு இருக்கிறது. அதனால இவன் அங்க கேஷுவலா உட்கார்ந்து கொண்டு என்ன செய்யறான், அவர்களை பரியாசம் செய்கிறான். 27 வசனத்தை வாசிப்போம்.
மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலா இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்றான்.
இங்க வந்து அவன் ரொம்ப கேஷுவலா வந்து அவர்களை பரியாசம் பண்ணதை பாக்குறோம். அவன் வந்து அவன் இவன் தான் சொல்றான். அங்க வந்து உங்க தேவன் ஒரு மரியாதை கொடுக்க மாதிரி தெரியல, ரொம்ப பரியாசமா சொல்லுறான். நீங்க வந்து ஒருவேளை அவன் வந்து அவன் தியானத்துல இருக்கிறான், அவன் தேவனாமே அப்படின்னு சொல்லி சொல்றான் முதலாவது. அது மட்டும் இல்லாம அவன் வந்து தியானத்துல இருக்கிறான், இல்ல வந்து எங்க பிரயாணம் போயிருக்கலாம், இல்ல வந்து தூங்கினாலும் தூங்குவான், நீங்க சத்தமா கூப்பிட்டு அவனை எழுப்புங்க அப்படின்னு சொல்லி அவன் அங்க பரியாசம். அதனால நம்ம வந்து மற்றவர்கள பரியாசம் பண்ணணும் அவசியம் கிடையாது. இங்க வந்து அவன் வந்து என்ன அவனுக்கு என்னன்னா கர்த்தரை நோக்கி பற்றி அவனுக்கு அறியும். தேவன் வந்து அவர் வந்து அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் வந்து அலுவலாக இருப்பதில்லை, அவர் எப்பொழுதும் பிஸியாக இருப்பதில்லை. நம்முடைய ஜபத்தை அவர் எப்பொழுதுமே அவர் கேட்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த ராத்திரில எழுந்து நம்ம ஜபம் பண்ணாலும் அவர் அதை செவிசாய்க்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதனால தான் இப்படி சொல்றான். அவர் ஒருவேளை அலுவலாக இருக்கலாம், பிஸியாக இருக்கலாம், உங்க காட் பிஸியாக இருக்கலாம், எங்க காட் பிஸியாக இல்லை. நான் எப்பொழுது ஜபம் பண்ணாலும் அவர் கேட்பார். ஹல்லேலூயா. அவர் வந்து பிரயாணம் போறவர் கிடையாது. எங்க அவர் உலகத்தில் 1000 பேர் ஜபம் பண்ணாலும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அக்கினியை அனுப்பி அங்க பலியை பட்சித்தார். அந்த வசனத்தை வாசிப்போம்.
கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவனே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டர்லும் என்னை கேட்டர்லும் என்றான். அப்போது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இந்த தண்ணீரையும் நக்கி போட்டது.
எல்லாத்தையுமே அங்க பட்சித்து போட்டு அங்க தண்ணி முதற்கொண்டு எல்லாத்தையும் அந்த அக்கினியானது பட்சித்து போட்டு அவனோட விசுவாசம் அவனோட பெர்ஃபெக்ட் ஃபெய்த். ஹல்லேலூயா. அவன் வந்து என்ன செய்யற அவனுக்குள்ள அந்த கான்ஃபிடன்ஸ். He was just as confident it was going to fall because he had the substance. Hallelujah. Avanadathil and the substance irundha substance and the perfect faith and the substance avanukulla irundanala avan vandu romba confident ah vandu avan ukkandirukku avanoda turn varra varaikkum endha vidhamana padattum avanukilla romba casual ah irukran avanoda turn varumbolude avan vandu vallamayaga jabikkran adu varaikkum avan romba casual ah irukran ana andha jabam seiyumbolude avanudaya andha எல்லாமே மாறுகிறது. அவனோட டோன் எல்லாம் மாறு. கர்த்தரோடத்தில் நோக்கி அவன் விசுவாசத்தோட அந்த பெர்ஃபெக்ட் அந்த ஃபெய்த்தோட ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்து வானத்திலிருந்து அக்கினியை அங்க அனுப்பினார். ஹல்லேலூயா. அந்த பலியை கர்த்தர் அங்கீகரித்தார். ஆமென். அதே போல அந்த பெர்ஃபெக்ட் ஃபெய்த்தோட நாம கர்த்தருக்கு பலி செலுத்தும் பொழுது அவருக்கு ஆராதனை செய்யும் பொழுது நாம அவரை நோக்கி ஜெபம் செய்யும் பொழுது அந்த பலியை கர்த்தர் அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா. ஆபேலுடைய பலியை கர்த்தர் அங்கீகரித்தார். ஏன்னா அவன் வந்து அவன் ப்ராப்பரான இருந்தது. காயினுடைய பலி அங்கீகரிக்கப்படவே இல்லை. ஏன்னா அவன் வந்து தன்னுடைய சுய சித்தத்தின் படி செய்தான். அவனுடைய இன்டலெக்சுவல் நாலேஜ் படி செய்தான். டினாமினேஷனல் பீப்புள்ஸோட பலிகள் அங்கீகரிக்கப்படுவதில்லை. ஏன்னா உங்களுடைய வந்து காயினுடைய பலியை போல இருக்கிறது. அங்க இன்டலெக்சுவலா தேவனை அறிஞ்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து இன்னும் அது தங்களுடைய அவங்களுடைய ஓன் ஐடியாஸை வந்து அவங்க அங்க சொல்லுகிறபடினால தங்களுடைய சுய சிந்தனைகள் எல்லாத்தையும் வந்து அவங்க மனசுல தோணுகிறதெல்லாம் கற்பனைகளாக அவங்க போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பலியானது அங்கீகரிக்கப்படாது. ஆனா கர்த்தர் யார் என்ற அந்த வெளிப்பாட்டை பெற்றவர்களாக நாம இன்னைக்கு பலி செலுத்தும் பொழுது நம்முடைய பலி மேல அவர் பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை அவர் அங்கீகரிக்கிறார். ஐ மீன் when you can receive the substance that's perfect faith. ஹல்லேலூயா. அந்த சப்ஸ்டன்ஸ் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். Faith is a substance. அது ஒரு பொருளாக இருக்கிறது. அது ஒரு சப்ஸ்டன்ஸாக இருக்கிறது. அதை நாம் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை நம்ம ஃபீல் பண்ண வேண்டும். அது வந்து எனது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏங்கிட்டு நான் விசுவாசம் இருக்குதா இல்லையான்னு வந்து மற்றவர் என்னை சோதிக்க முடியாது. என்னை நானே நான் சோதித்து அறிந்திருக்க வேண்டும். எனக்குள்ள அவிசுவாசம் இருக்கிறா விசுவாசம் இருக்கிறதா என்பதை அது நம்மை நாமே தான் சோதித்து அறிய வேண்டும். அந்த பர்ஃபெக்ட் ஃபெய்த் நமக்கு இருக்கும் என்றால் கர்த்தர் வந்து அதை ரிமீல் பண்ணுவார். கர்த்தர் நமக்கு வந்து ரிமீல் பண்ணும் பொழுது நிச்சயமாக அது நிறைவேறும். சோ பிரானம் இங்கே என்ன சொல்கிறார் என்றால் கர்த்தர் வந்து அவர் அநேக அற்புதத்தை செய்திருக்கிறார். அவர் அற்புதத்தை செய்யும் பொழுது நான் உங்களுக்கு சுகம் அளிக்கிறேன்னு ஒரு தடவை கூட சொன்னது கிடையாது. அவர் தன்னை எங்கேயுமே மகிமைப்படுத்தினதே கிடையாது. இன்னைக்கு வந்து பிரணாம் காடுன்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கிறது. இன்னொரு குரூப் வந்து அவர் தன்னை காடு என்று சொன்னாரு அப்படின்னு பிரணாமை குற்றப்படுத்துகிற குரூப்பும் இருக்கிறது. அவர் எங்கேயுமே தன்னை காடு என்று சொல்லல. அவர் எப்பொழுதும் என்ன சொல்லுவார், தஸ் சே தி லார்ட். கர்த்தர் சொல்லுகிறதாவது. கர்த்தர் வந்து சொல்லும் பொழுது இட்ஸ் பியாண்ட் த ஹியூமன் திங்க. மனுஷனுடைய சிந்தனைக்கு அது அப்பாற்பட்டதா இருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் கர்த்தர் வந்து எனக்கு இப்ப ஒரு இல்லஸ்ட்ரேஷனாக சொல்லுகிறார். கர்த்தர் வந்து என்கிட்ட வந்து இன்னைக்கு நீ வந்து அந்த பிரசிடென்டோட கிரேவியார்டுக்கு போய் அங்கே ஜார்ஜ் வாஷிங்டனுடைய அந்த பிரசிடென்ட் அவருடைய முன்னாள் பிரசிடென்ட் மறிச்சு போய் அவர் அங்கே எப்போ அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. நீ அந்த கல்லறைக்கு போய் அவர் உயிரோட எழுப்புன்னு என்கிட்ட கர்த்தர் சொன்னா நான் என்ன செய்வேன்னா ஹோல் வேர்ல்டை நான் இன்வைட் பண்ணுவேன்னு சொல்கிறார். ஹோல் வேர்ல்டை இன்வைட் பண்ணி யூ ஆர் கோயிங் டு சீ த க்ளோரி ஆஃப் காட். நீங்கள் தேவனுடைய மகிமையை காணப்போகிறீர்கள் என்று சொல்லி ஒட்டுமொத்த உலகத்தையே நான் இன்வைட் பண்ணுவேன் என்று சொல்ல. ஏன்னா அந்த அவர் சொன்னால் நிச்சயமா நிறைவேறும். ஹல்லேலூயா. கர்த்தரங்களுக்கு உங்களுக்கு ரிவீல் பண்ணுவார் என்றால் நிச்சயமாக வந்து அந்த ரிவீல் பண்ணதை வந்து அவர் காட்சியிலே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அங்க ஜார்ஜ் வாஷிங்டன் எழுப்புன்னு சொல்லி அவர் அனுப்புனா நிச்சயமாக எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி மறுச்சு போயிருந்தாலும் அவரை கர்த்தர் உயிரோட எழுப்ப முடியும். அவ்வளோ பவர் அவரிடத்துல இருக்கிறது அவர் என்று சொல்லி அவ்வளோ அந்த விசுவாசத்தோடு அவர் அங்கே சொல்லுகிறதை சொல்லுகிறார். இந்த மெசேஜ்ல வந்து அப்படியே சொல்லுறார். அவர் கர்த்தர் சொன்னா நான் ஹோல் வேர்ல்ட வந்து இன்வைட் பண்ணி நீ தேவனுடைய மகிமையை நீ காண போகிறீர்கள் என்று நான் சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். அதுக்கு எதுக்கு எது எப்படி இதை சொல்லுகிறார், இவ்வளவு தைரியமா வந்து ஏன் சொல்லுகிறார். அவர் வாழ்க்கையில நடந்த அநேக காரியங்கள் அவர் விஷன் கொடுக்கிறார். கர்த்தர் விஷன் கொடுக்கும் பொழுது அந்த விஷன் கர்த்தர் தான் கொடுத்தார்ன்ற அந்த ஒரு அது கர்த்தர் முதலாவது ரிவீல் பண்ணுறார். நமக்கு வந்து படுக்கும் பொழுது அநேக சொப்பனங்கள் வரும். இந்த ஸ்தாபனத்தில் உள்ளவங்க பார்க்கும்பொழுது நான் அதை கண்டேன் இதை கண்டேன்னு சொல்லுவோம். ஒருத்தர்கிட்ட நான் பேசும்பொழுது ஃபோனில் பேசும்பொழுது அவர் என்ன சொல்லுறாரு, நான் ஜபம் அவங்க ஜபம் செய்யும் பொழுது அங்கே பல்லி வந்தது அங்கே பாம்பு வந்தது. நான் ஜாண்டவர் பல்லி பாம்பெல்லாம் காமிக்க மாட்டார். அப்படி சொல்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு தோன்ற மனசில் தோன்றது எல்லாத்தையும் வந்து அது எல்லாமே குப்பையாக இருக்கு அதெல்லாம் சொல்லுவாங்க. ஜபம் செய்யும் பொழுது கர்த்தர் வார்த்தை தான் காமிப்பார். ஹல்லேலூயா. நம்ம ஜபத்தை சொல்லும் பொழுது, ஜப ஜபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை காமிக்கிறார், அந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றி காமிக்கிறார். ஆமென். அவர் பள்ளி பாம்பு அருவறுப்பானதை காமிக்க மாட்டார், சாத்தான் தான் அதை காமிப்பான். சாட்டன் தான் வந்து இந்த பள்ளி பாம்பு கருப்பாம்பூச்சி இது எல்லாத்தையும் சாட்டனுடைய கிரியை, அவங்க ஜபத்தை வந்து சாட்டன் தான் எடுத்துக்கொண்டான். அதனால தான் அவங்களுக்கு வந்து பள்ளியையும் பாம்பையும் காமிக்கிறான். நமக்கு வார்த்தையை காண்பிக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நமக்கு வந்து அதே போல இந்த பிரணாமுக்கு வந்து விஷனை கொடுக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்தார் என்ற அந்த ரெவலேஷன் அவர் கிடைக்குது. ஒரு விஷனை உங்க பார்க்கிறார், ஒரு ஒரு சிறு பையன் வந்து ஆக்சிடென்ட் ஆகி மரிச்சு போயிருக்கான். அவனை வந்து உயிர் தெழுத செய்கிறான். அவன் ஜபம் செய்யும் பொழுது அவன் உயிரோட எழுந்து வரான். அப்படியாக ஒரு விஷனை பார்க்கும் பொழுது அது சபையில சொல்லுறார், இது கர்த்தர் கொடுத்த விஷன், இதுக்கு எனக்கு தானா வந்து சும்மா தோணதில்லை, இது கர்த்தர் தான் கொடுத்தார், உங்களோட பைபிள பின்னாடி இதை எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அங்க ஃபின்லாண்டுக்கு அவர் போயிருக்கும் பொழுது அங்க அவரோட கூட பிரதர் மூர், பிரதர் லின்சே ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அப்போ ஒரு ரோடு வழியாக வரும்பொழுது அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கிறது. அங்கே ஒரு சின்ன பையன் அங்கே ரோட்டில் மறிச்சு கிடக்கிறான். அப்போ என்ன சொல்கிறார், இந்த சீனெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த விஷன் அவருக்கு ஞாபகம் வருது. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு, இந்த சீனை தான் வந்து நான் விஷனில் பார்த்தேன் அப்படின்ற ஒரு அவருக்கு வந்து அந்த ரெவலேஷன் வருது. அவர் என்ன சொல்லுறார், இப்போது உங்கள் பைபிளை திருப்பி பாருங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த பிரதர் மூரும் வந்து லின்சேவும் அவங்க பைபிளை திருப்பி பின்பக்கம் பார்க்கும் பொழுது அவர் சொன்ன அந்த விஷனை அங்கே எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்போ அவர் என்ன சொல்லுறார் என்றால், இட் ஷால் கம் டு பாஸ், தஸ் சே த லார்ட். ஹல்லேலூயா. இது இப்போ நிறைவேற போகிறது, இது இப்போ காட்சியில வரப்போகிறது. அன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து சபையில சொன்ன இந்த காரியம் இப்போ காட்சியில வரப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் என்று அங்க சொல்லுகிறார். அப்பொழுது அந்த சின்ன பையன் அங்க ஆக்சிடென்ட் ஆகி மறிச்சு போயிருக்கிறான். இப்ப இவர் என்ன சொல்லுகிறார், அங்க எல்லாரும் அங்க அநேகர் இருக்கிறாங்க, எல்லார் மத்தியிலும் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இஃப் திஸ் பாய் இஸ் இன் அலைவ் இன் கப்பல் ஆஃப் மினிட்ஸ் ஃப்ரம் நவ் தென் ஐ ஆம் ஏ ஃபால்ஸ் ப்ராஃபட். இந்த சிறுவன் வந்து இன்னும் ரெண்டு நிமிஷத்துல இவன் உயிரோட வரலன்னா நான் வந்து ஃபால்ஸ் ப்ராஃபட், ரன் மீ அவுட் ஆஃப் ஃபின்லாண்ட், என்னோட ஃபின்லாண்டை விட்டே என்னை துரத்துங்க அப்படின்னு தைரியமா அங்க சொல்லுறாரு. எப்படி இவ்வளவு தைரியமா சொல்லுறார், கர்த்தர் கொடுத்த விஷன் அது இப்ப நிறைவேற போகுதுன்ற அந்த வந்து பெர்ஃபெக்ட் ஃபெய்த் அவருக்குள்ள எரிந்தது. ஹல்லேலூயா. அவர் ஜபிக்கும் பொழுது அந்த பையன் வந்து அங்க உயிரோட வந்துட்டான். ஆமீன். கர்த்தர் அந்த விஷனை வந்து அது கர்த்தருக்கு அந்த விஷனை கொடுத்திருப்பார் என்றால் அது நிச்சயமாக நிறைவேறும். நமக்கு வந்து அநேக சொப்பனங்கள் வரலாம், எல்லாமே நிறைவேறும் நினைச்சா நிறைவேறும். ஆனால் வந்து ஒரு சில சொப்பனங்கள் கர்த்தர் எல்லாருக்கும் கொடுப்பதில்லை. என்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு ரெண்டு மூணு சொப்பனங்கள் வந்து கர்த்தர் கொடுத்தாரு, அது பர்ஃபெக்டாக நிறைவேறினது. அது நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனால் எங்கள் சாமனது பீப்புள் என்ன சொல்லுவாங்க, ஒரு பாஸ்டர்னால என்ன சொல்லுவாங்க, அவங்க ஜபம் பண்ணோன்னு ஜபம் முடிச்ச உடனே உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுதான்னு கேட்பாங்க. ஏதோ குறி சொல்றவர் நினைச்சுக்கிறாங்க, பாஸ்டர்னாலே வந்து அவர் குறி சொல்றவர் நினைச்சுக்கிறாங்க போல இருக்கு. அவங்க ஜபம் செஞ்சா உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுதான்னு கேட்பாங்க. பாஸ்டரோட வேலை வந்து குறி சொல்ற வேலை கிடையாது, உண்மையிலே கர்த்தர் ரிவீல் பண்ணா சொல்ல போனது. அநேக பாஸ்டர் வந்து இன்னைக்கு குறி சொல்லுகிறவர்களாக மாறி இருக்கனால ஜனங்கள் அதை நம்பி இன்னைக்கு அநேகர் அதை போல இருக்கிறாங்க. ஜனங்கள் ஏதாவது தெரிஞ்சதா, கர்த்தர் ஏதாவது உங்களுக்கு வெளிப்படுத்தினாரா அப்படின்னு அவங்க குறி கேட்கறது போல அவங்க கேட்கும் பொழுது அது ஒரு சரியான இது கிடையாது. ஆனா வந்து உண்மையிலே கர்த்தர் கொடுப்பார் என்றால், விஷன் உங்களுக்கு வந்து கர்த்தர் உங்களுக்கு அந்த விஷனை கொடுப்பார் என்றால் நிச்சயமாக அது நிறைவேறும். அந்த லைஃப்ல வந்து அது நிறைவேறும் பொழுது அப்போதுதான் தெரியாது உண்மையிலே கர்த்தருடைய வந்து அது கர்த்தர் கொடுத்த விஷனா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு சொப்பனங்கள் வரலாம், எல்லாமே நிறைவேறுமா? அது சும்மா நம்மளுடைய கற்பனை, நம்ம ஏதாவது நினைச்சிட்டு படுக்கும் பொழுது அது சம்பந்தமா வரலாம், ஆனா அதெல்லாம் நிறைவேறும். ஆனா கர்த்தர் கொடுத்தார் என்ற அந்த ஃபெய்த் இருக்க வேண்டும். என்னோட லைஃப்ல வந்து நடந்த ஒரு முக்கியமான ஒரு விஷன் வந்து எங்களுடைய சிஸ்டர் எல்டர் சிஸ்டர் பெஸ்ஸி வந்து அங்கே கோமா ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷன் வந்தது. கர்த்தர் வந்து கர்த்தர் ஒரு சொப்பனம் வந்தது. அந்த சொப்பனத்தில் என்னென்னா, வீட்டில் வந்து பாஸ்டரோட அப்பாவோட ரூமில் உட்காந்து லேண்ட்லைனில் ஃபோன் பேசுகிற மாதிரி ஒரு கனவு வந்தது. அடுத்த நாளே வீட்டில் தான் சொன்னேன். அந்த சொப்பனம் வந்து 100% பர்ஃபெக்டாக அப்படியே நிறைவேறிச்சு. அவங்க வந்துட்டு வீட்டை அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்து அங்கே வீட்டுக்கு வந்த பொழுது அவருடைய தோழி கால் பண்ணும் பொழுது அதே இடத்துல உட்காந்து அந்த லேண்ட்லைனில் ஃபோன் பேசும்பொழுது எனக்கு அதை பார்க்கும்போது டக்கு ஞாபகம் வருது. எனக்கு விஷனில் என்ன நடந்துச்சதோ அப்படியே நான் அதை பார்த்தேன். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அவங்க மேரேஜுக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட். அதுக்கப்புறம் வந்து விஷன்ஸ் வரல. ஆனால் வந்து கர்த்தர் உண்மையிலேயே அந்த கர்த்தரும் அந்த விஷனை கொடுப்பாருன்றா அதை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அங்க பிரன்ஹாம் அதுதான் வந்து அங்க ஒரு கண்ட விஷனை சர்ச்சில் அவர் அறிவிக்கிறார். நீங்க உங்க பைபிள்ல பின்னாடி எழுதி வச்சுக்கோங்கன்னு அவர் ஏன் சொல்லுறாரு? நிச்சயமாக அது நிறைவேறும் என்று அவருக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கு, அந்த ரெவலேஷன் இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக வந்து இந்த எம்மாவூர் சீஷர்ல குறிச்சு பார்ப்போம். லூக்கா 24:25-27 வரை வாசிப்போம்.
அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாக பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்கும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவளுக்கு விவரித்து காண்பித்தார்.
இந்த எம்மாவூர் சீஷர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து அங்க பிலிவர்ஸா இருக்கிறாங்க, பிலிவர்ஸா தான் இருந்தாங்க. இயேசுவை வந்து அவங்க விசுவாசிச்சாங்க, அவரை ஃபாலோ பண்ணாங்க. ஆனா இப்ப என்ன நடந்துருச்சு? அவர் கல்வாரி செல்வில் அடிக்கப்பட்டார், அவர் மறிச்சு போயிட்டார். இப்ப அவங்க ரொம்ப துக்கமுகத்தோடு அவங்க போய் கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இயேசு அவர்களோட சேர்ந்து கொண்டு, ஏன் நீங்க வந்து ரொம்ப துக்கமுகமோட இருக்கணும்னு கேட்கும் பொழுது, உமக்கு தெரியாதா இமர் வந்து இயேசு இருந்தார், அவர் தான் நாங்க மேசியான்னு நினைச்சோம், அவர் தான் எங்களை விடுதலை செய்வார்னு நினைச்சோம், ஆனா அவர் மறிச்சு போயிட்டாரு. இன்னைக்கு சில சகோதரிகள் வந்து அங்க போய் பார்க்கும் பொழுது அவர் வந்து உயிர் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் நம்மளுக்கு அவர் ராஜாவா வருவார்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா வந்து அவங்க ஒரு வந்து என்ன நினைக்கல, அவங்க சரியான ஒரு அந்த ப்ராப்பர் ரெவலேஷன் அவங்களுக்கு வராம அப்படின்னால அவங்களுக்குள்ள அவிசுவாசம் வந்தது. இப்ப கர்த்தர் என்ன சொல்கிறார்? அவங்களை கடிந்து கொள்கிறார். அந்த என்ன வாசிக்கிறோம்? தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, அங்க புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறீங்கன்னு சொல்லி அவர்களை கடிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு அதே போல வந்து சோர் பிரன்ஹாம் வந்து நமக்கு இன்னைக்கு கடைசி கால தூதன் அவர் தீர்க்கதரிசியா இருக்கிறார். அவர் மூலமாக கர்த்தர் அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதெல்லாம் இன்னைக்கு அநேகரால வந்து அதை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, அதை விசுவாசிக்க முடியாதபடிக்கு மந்த இருதயம் உள்ளவர்களாக காணப்படுறாங்க. ஆனா நமக்கு கர்த்தர் அது வந்து அந்த வெளிப்பாட்டை தந்திருக்கிறார், அந்த விசுவாசத்தை தந்திருக்கிறார். அதே போல வந்து இந்த எம்மாவூர் சீஷர் வந்து மந்த இருதயம் உள்ளவர்களா இருக்கிறேன் அவர்களை கடிந்து கொள்கிறார். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார், எல்லாத்தையும் விலக்கி சொல்லும் பொழுது இப்ப சத்திரத்துக்குள்ள போயாச்சு, அங்க வந்து அப்பத்தை பிடும் பொழுது அப்பொழுதுதான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க இது யார் என்பதை வந்து ரியலைஸ் பண்ணும்போது அவங்க கண்களுக்கு அவர் மறைந்து போனார். ஹல்லேலூயா. அவங்களுடைய அவிசுவாசம் வந்து இப்போ அவங்க அவங்கள விட்டு போய்விட்டது, இப்ப பிலிவர்ஸா மாறிவிட்டாங்க. ஹல்லேலூயா. இஃப் யூ ஆர் ஏ பிலிவர், ரெகக்னைஸ் யுவர் செல்ஃப் ஆஸ் அ பிலிவர். ஐ மீன் நீங்க விசுவாசியா இருப்பா, நம்ம அதை அறிந்திருக்க வேண்டும். நான் வந்து உண்மையான வந்து விசுவாசியா இருக்கிறேன் அந்த ரிவீல் பண்ணப்படுது நமக்கு. அவங்களுக்கு வந்து அவங்களோட அவிசுவாசம் நீங்கி இப்போ அவங்களுக்கு வந்து எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. அவங்க என்ன சொல்றாங்க? அவர் நம்மளோட பேசும் பொழுது நம்மளோட இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று கேட்கிறேன். அதே போல கர்த்தனை வந்து நம்ம வார்த்தையை கேட்க எதுக்கு வருகிறோம்? சர்ச் சபைக்கு எதுக்கு நேரடியாக வந்து கேட்கிறோம்? வார்த்தைக்காக வந்து ஒரு போதகர் மூலமாக கர்த்தன் நமக்கு சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது நமக்குள்ள கொழுந்து விட்டு எரிகிறது. ஹல்லேலூயா. நியூ ரெவலேஷனை பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு புதிய வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளும் பொழுது அது நம்மளை வந்து நம்மளோட லைஃபையும் அது ஸ்ட்ரைட்டனாக மாற்றுகிறது, நம்மளோட கோணலான வாழ்க்கையை வந்து அது மாற்றுகிறது. இஃப் தேர் இஸ் கண்டெம்னேஷன் இன் யுவர் லைஃப் ஸ்ட்ரைட்டன் தட் ஃபர்ஸ்ட் என்று சொல்றது. அப்படின்னா நம்மளோட லைஃப்ல ஏதாச்சும் வந்து கண்டம் பண்ணுவதற்கான காரியங்கள் இருக்கு. மேடம் சபையில் வந்து பாஸ்டர் வந்து கடிந்து கொள்ளும் பொழுது பாஸ்டர் என்னதான் சொல்லுறாரு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கண்டம்னேஷன் இருந்துதான் அதை நீங்க ஸ்ட்ரைட் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அதை நம்ம திருத்தி கொள்ள வேண்டியதா இருக்கிறது. ஐ மீன் இவர் லைஃப்ல ஒரு கண்டம்னேஷன் இருந்தது. இயேசு கிறிஸ்து அவங்களை கண்டம் பண்ணுகிறார், மந்த இருதயம் உள்ளவர்களையும் கண்டம் பண்ணுகிறார். ஆனா அவங்க என்ன பண்ண, அவங்க லைஃப் ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கர்த்தர் அவங்களை கண்டம் பண்ணுவதற்கான அங்க சான்ஸ் இல்ல. ஹல்லேலூயா. அவங்க லைஃப் இப்ப ஸ்ட்ரைட்டனா மாறிடுச்சு, அவங்க இப்ப ட்ரூ பிலீவரா மாறிட்டாங்க. ஆமென். நமக்கு கர்த்தர் வந்து ஒரு வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது அது நிச்சயமாக வந்து நிறைவேறும் என்று நமக்கு அது அறிந்திருக்கிறோம். இஃப் யூ நோ இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன், இட் வில் ஹேப்பன். நாம வந்து விசுவாசமோ அவிசுவாசமோ விசுவாசமா அறிக்கை செய்யும் பொழுது இது நிச்சயமா நடக்கும். பெர்ஃபெக்ட் ஃபெய்த்தோட அறிக்கை செய்யும் பொழுது அது நடக்கும். அதே போல வந்து அவிசுவாசமா அறிக்கை செஞ்சா அதுவும் அவிசுவாசமா நடக்கும். இங்க யோபு என்ன சொல்லுகிறான்? யோபுல வந்து, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. நான் பயந்தது எனக்கு நேரிட்டது, எனக்கு அஞ்சினது எனக்கு வந்தது என்று சொல்லும் பொழுது, பயம் வரும் பொழுது அந்த பயத்துக்கு ஏற்ற போல சூழ்நிலையும் நம்மளை வந்து இன்னும் மோசமாக மாற்றிவிடும். அந்த பயம் வந்து எல்லாத்துக்கும் அது வந்து ஒரு தீமைக்கும் அது ஒரு வேறாக இருக்கிறது. நம்ம லைஃப்பில் வந்து அங்கே சூழ்நிலைகள் மாற்றத்துக்கு நம்மளோட பயம், பயமே வரும்பொழுது என்னது அன்பிலீஃப், அவிசுவாசம் வரும்பொழுது பயம் வரும். விசுவாசம் வந்து அது நமக்கு வந்து பயத்தை புறம்பே தள்ளும். ஆமீன். அது வந்து அந்த சப்ஸ்டன்ஸை உடையவர்களாக, இட்ஸ் அ சப்ஸ்டன்ஸ் ஆஃப் சம்திங், நமக்கு வந்து அந்த சப்ஸ்டன்ஸை உடையவர்களாக இருப்போம் என்றால் நமக்கு வந்து அங்கே டெலிவரன்ஸ் வரும். இன்னும் வந்து எல்லாத்துக்கும் அதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் சிச்சுவேஷனை வந்து கர்த்தர் நமக்கு மாற்றி தருவார். எங்கே டாக்டர் கிட்ட போகும் பொழுது டாக்டர் என்ன சொல்லுவார், மாத்திரை மருந்து எழுதி கொடுக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுவார், நான் அந்த மாத்திரை மருந்து மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரும்படியாக சொல்லுவார். அப்போதான் நம்ம அந்த மாத்திரை மருந்தை வந்து நம்ம மாத்திரையை சாப்பிடுவோம், மருந்தை குடிப்போம். அவர் வந்து என்ன சொல்லுவார், இந்த மாத்திரையை நீங்கள் சாப்பிடும்பொழுது உங்களுக்கு பெயின் கில்லர், இது ஒரு பெயின் கில்லர், உங்களுடைய வலியெல்லாம் வந்து இது வந்து டெம்பரவரியாக வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணும், அங்கே அதை விட்டு வலியை எடுத்து போடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மாத்திரை கொடுத்து இதெல்லாம் உங்கள் காயத்தை ஆற்றும் என்று எல்லாம் சொல்லி கொடுக்கும் பொழுது அதை நம்பும்படியாக செய்கிறார். இன்றைக்கி அதுக்காக என்ன செய்கிறாங்க, பல கோடியை செலவு பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மருந்து வந்து இப்படி குணப்படுத்துது அப்படி குணப்படுத்துதுன்னு அவங்க என்ன செய்கிறாங்க, ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பண்ணுறாங்க. அந்த டாக்டர் வந்து அதை சொல்லுகிறார், உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு இதெல்லாம் செய்யும் சொல்லும் பொழுது அதை அதை நம்பி அந்த பேஷண்ட் அதை உட்கொள்கிறாங்க. ஆனால் அதே போல் என்னது, கர்த்தனுடைய வார்த்தை வந்து அது முதலாவது அந்த வார்த்தையை நம்ப வேண்டும். மேலே மாத்திரை மெடிசனை நம்பும் பொழுது அது எல்லா நேரத்துலையும் வந்து கை கொடுக்காது, எல்லா நேரத்துலையும் வந்து அது வந்து செயல்படாது. மாத்திரை வந்து மாத்திரை மருந்து நம்ம எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலாம், ஆனால் எடுத்தாலும் வந்து அது கிரியை செய்யணும்னா அது கர்த்தரால் தான் முடியும். ஹல்லேலூயா. ரெண்டு பேஷண்ட்ஸ் வந்து ஒரே வியாதியில் அட்மிட் பண்ணப்படுறாங்க, ரெண்டு பேருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கப்படுது, ஒருத்தன் படிச்சுக்கிறான் ஒருத்தன் மறிச்சு போகிறான். ஏன், அது கர்த்தர் அங்கே வந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் நடக்கும். கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் ஒரு அடைக்கலான் குருவியால அது கீழே விழுந்து போகாது என்று சொல்லி, அதே போல வந்து கர்த்தருடைய சித்தம் படிதே நம்ம வந்து அந்த பெர்ஃபெக்ட் ஃபெய்த்தோட நம்ம ஜெபிக்கும் பொழுது மாத்திரை மருந்து எடுத்தாலும் அதுக்கு அது ஒர்க் ஆகணும்னா வந்து அது கர்த்தரால தான் முடியும். ஹல்லேலூயா. அந்த இட்ஸ் அ ஃபெய்த் டஸ் த ஹீலிங். அந்த விசுவாசம் தான் வந்து நமக்கு ஹீலிங்கை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. மாத்திரை மருந்து காட்டிலும் வந்து வார்த்தையின் மேல நம்ம விசுவாசம் வைக்க வேண்டும். வார்த்தையின் மேல வந்து விசுவாசம் வைக்கும் பொழுது அது நமக்கு ஹீலிங்கை கொடுக்கும். மாத்திரை மருந்து மேல விசுவாசம் வைக்கக்கூடாது. இந்த மாத்திரை மருந்துக்கு ஒரு முடிவு வேணும், அது அப்படிதான் ஜபிக்கணும். நம்ம மாத்திரை மருந்துல இருந்து எனக்கு டோட்டல் டெலிவரன்ஸை கொடுக்கணும் கர்த்தரில் நம்ம ஜபிக்கும் பொழுது அந்த வார்த்தையை விசுவாசத்தை ஜபிக்கும் பொழுது டெலிவரன்ஸை கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் தான் வந்து நமக்கு ஹீலிங்கை கொண்டு வருகிறது. ஆமீன். பேதுருவை பார்க்கும் பொழுது அவன் நாங்கள் அவிசுவாசப்படுவதை பார்க்கிறோம். மத்தேயு 14 அதிகாரம் 25 வாசிப்போம்.
இரவின் 4 ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்துக்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவளோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார்.
பாருங்க, பேதுரு வந்து அங்க எல்லாம் படகுல இருக்கும்போது இயேசு கடல் மேலே நடந்து வர, நீர் தண்ணி மேலே நடந்து வரும்பொழுது எல்லாம் பயப்படுறாங்க, ஆவேசம் என்று பயப்படுறாங்க. ஆனால் என்ன சொல்ல, நான் தான் சொல்லும்பொழுது அந்த பரிச்சயமான அந்த குரல், அந்த வாய்ஸை கேட்ட உடனே அவர் என்ன சொல்ற, நீ தான வகையிலேருந்து நான் வந்து கடல் மேலே நடந்து வரும்படியா நீ கட்டளையிடும் சொல்லுறான். இயேசு வந்து என்ன சொல்ற, வா என்று சொல்லும்பொழுது அவன் இறங்கி நடக்கவும் செய்கிறான். ஆனா இங்க நடுவில் என்ன செய்யறான், அமிழ்ந்து போகிறான். திடீர்னு அந்த அலைகளில வந்து அவன் அமிழ்ந்து போகிறான். எதனால, when he got his eyes on the waves he got scared. அந்த வேவ்ஸ பார்க்கும் பொழுது அவனுக்கு பயம் வந்து விட்டது. அவன் என்ன செய்திருக்கணும், அவனுடைய ஐஸ் எங்க வச்சிருக்கணும், இயேசுவின் மேல வைத்திருக்கணும். அந்த வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தை மேல அவனுடைய கண்கள் இருக்க வேண்டும். அப்படி செய்யாதபடிக்கு அவன் என்ன செய்யறான், அவன் வந்து கீழே குனிஞ்சு பாக்குறான். கீழே ஏன் குனிய வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்து அவனுக்கு எதிரில் வருகிறார், இவன் எதிரில் கடல்ல நடக்கிறான், நடக்கவும் செஞ்சிட்டான். நடந்து வரும் பொழுது அவன் இயேசுவை பார்த்துட்டு அவன் விசுவாசத்தோட அப்படியே நடந்து போயிடணும். அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா அது முடிஞ்சது. அங்க கடல் மேல நடந்து வான்னு சொன்னா அவன் எதை பத்தியும் கவலைப்படாம எப்படி அவன் தரையில நடந்து போகணும், அதே போல அவன் நடந்து போயிருக்கணும். ஆனா அவனுக்கு என்னது, அவனுக்குள்ள அவிசுவாசம் வந்த பொழுது அங்க கர்த்தர் அவனை கடிந்து கொள்கிறத பாக்குறோம். 31 வசனத்தை வாசிப்போம்.
உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்ட,
அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்ட. அவனுக்குள்ள அந்த சந்தேகத்தின் ஆவி வரும், டவுட்ஸ் வரும் பொழுது எப்பொழுதும் அந்த பாஸ்டர் ஒரு சந்தேகம் சந்தேகம் நின்னா அங்க வந்து வார்த்தையை வந்து வெளிப்பாட்டை கேப்சரே பண்ண முடியாது. கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தரத்தில் ஜெபம் பண்ணி அந்த ரெவலேஷனை பெற்றுக்கொள்ள வேண்டும். வார்த்தையை வந்து அங்கே போதிக்கப்படும் பொழுது தூங்கி தூங்கி கடந்தால் வந்து வார்த்தையை முழுமையான ரெவலேஷனை கேப்சர் பண்ண முடியாது. சபையில் வந்து வார்த்தையை கேட்கும் பொழுது நித்திரையின் ஆவி இவனுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அங்கே வார்த்தைக்கு முழுமையாக வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணும் பொழுது உண்மையான இருதயத்தோடு நம்ம கருத வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த டவுட்ஸ் எல்லாம் நமக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் அதை எல்லாத்தையுமே வந்து அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து போடுவார். ஹல்லேலூயா. ஆமாம், என்ன செய்தான், வார்த்தையின் மேலே கண்ணை வைக்கணும். நம்ம வார்த்தையின் மேலே கண்ணை வைக்கணும். நமக்கு வந்து அந்த வார்த்தையை தான் நம்ம நோக்கி பார்க்கணும். இந்த மாதம் வாக்குத்தத்தமே வந்து நம்ம எனக்கு ஒத்தாசை பருவதங்களுக்கு நேராக என் கண்களை நோக்கி பார்க்கணும். கண்களை நம்ம மேலே நோக்கி பார்க்கணும், கீழே நோக்கி பார்க்க. இவன் கீழே பார்த்துட்டான், இவன் கீழே பார்த்த உடனே அந்த அலைகளை பார்த்து பயந்து போயிட்டான். இவன் கீழே அவன் வந்து மேலே நோக்கி அவன் வந்து அவன் இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசுவை பார்க்காதபடிக்கு அவன் கீழே பார்த்தனால பயந்துட்டான். அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டான், என்னை கர்த்தரை அங்கே கண்டம் பண்ணுகிறார். அவன் வந்து பயம் வந்து அவனோட பயம் வந்து வரும் பொழுது அவன் என்ன எதை நினைச்சு பயந்தானோ அது நடந்தது. நான் பயந்தது எனக்கு நேரிட்டதுன்னு சொல்ல போல அவன் பயந்தது அவனுக்கு நேரிட்டது. அவன் அலைய பார்த்தோன்னு நம்ம வந்து அமிழ்ந்து போவோமோன்னு பயந்துட்டான். அந்த பயம் வந்து வரும் பொழுது அவன் அமிழ்ந்து போறான். இயேசுவே ரட்சியம்னு சொல்லும் பொழுது கர்த்தர் அவனை ரட்சித்தார், அவன் கையை பிடிச்சி அங்கே தூக்கினார் என்று சொல்லி பார்க்கிறான். நான் வந்து கண்டம் பண்ணுகிறதையும் பார்க்கிறான். அதனால அவிசுவாசம் வரும் பொழுது கண்டம்னேஷன் வரும். நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில குறைகளை நம்ம செய்யும் பொழுது, தவறுகளை செய்யும் பொழுது பிரசங்கத்துல கண்டம்னேஷன் வரதா செய்யும். அந்த கண்டம்னேஷன் வரும் பொழுது ஸ்ட்ரைட்டன் யுவர் லைஃப், நம்மளோட வாழ்க்கையை வந்து நாம வந்து நேராக்கி கொள்ள வேண்டும். வார்த்தையின்படி வந்து அது நம்ம வந்து லைன் அப் பண்ண வேண்டும். லைன் அப் வித் த வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தையோட நம்ம வார்த்தையை வந்து அங்கே லைன் அப் பண்ண வேண்டும். அவன் வந்து ஸ்கேர் நமக்கு வர, பயம் வந்து நமக்குள்ள வர வேண்டிய அவசியம் இல்லை. பேதர் வந்து he got scared in his belief, then his substance led him. அவனுடைய அந்த பயப்படும் பொழுது அந்த சப்ஸ்டன்ஸ் அவனை விட்டு வெளியேறி விட்டது. அந்த சப்ஸ்டன்ஸ் சொல்லும்போது பெர்ஃபெக்ட் ஃபெய்த், அவன் பெர்ஃபெக்ட் ஃபெய்த் உடையவனாக தான் இருந்தான். அதனால தான் தைரியமாக வந்து அவன் நடக்கவும் ஆரம்பித்தான். ஆனால் அந்த சந்தேகம் வரும்போது அந்த பெர்ஃபெக்ட் ஃபெய்த் வெளியே போயிடும். சந்தேகமும் இருந்து ரெண்டும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. பிலீஃபும் அந்த அன்பிலீஃபும் ஒரே நேரத்தில் ஒருத்தருக்குள்ளே இருக்க முடியாது. ஒன்று விசுவாசிக்கணும், இல்லைன்னா அவிசுவாசிக்கணும். அவிசுவாசம் வரும்பொழுது அந்த விசுவாசம் அவனை விட்டு வெளியேறிவிடும். அவிசுவாசம் வெளியேறின உடனே அமிழ்ந்து போகதான் வந்து நேரிடும். அங்கே ஆப்ரஹாம் வந்து அவன் வந்து அவனுடைய பாடியெல்லாம் எதுவுமே வந்து அவன் கன்சிடர் பண்ணல. அதெல்லாம் குறித்து அவன் வந்து அவிசுவாசப்படலை. நம்மளுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறது, நான் வந்து ரொம்ப ஏஜ் ஆயிட்டேனே அப்படின்னு நினைக்கல. ஆப்ரஹாம் கன்சிடர் நாட் இஸ் ஓன் பாடி, ஹி ஜஸ்ட் கன்சிடர்ட் வாட் காட் செட். ஹல்லேலூயா. அவன் தன்னோட பாடியை எந்த விதத்துல கன்சிடரே பண்ணல. அவன் அதெல்லாம் நினைச்சே பார்க்கல. அவன் என்னவே இல்லைன்னு பைபிளை வாசிக்கிறான். அவன் எதை அவனோட மைண்டில் ஃபுல்லாக என்ன இருக்கிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை அவன் விசுவாசிக்கும் பொழுது நாளுக்கு நாள் அவன் வந்து விசுவாசத்துல வல்லவன் ஆனான் என்று நாம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல இயேசு கிறிஸ்து உலகத்திலே வரும் பொழுது அவர் வந்து he lived in a world of a perfect faith. அவர் வந்து perfect faithல தான் வாழ்ந்தார். நம்ம அதே போல இன்னைக்கு வந்து நம்ம மாம்சத்துல இந்த உலகத்துல அழிந்து போற உலகத்துல இருந்தாலும் நாம வந்து அந்த perfect அந்த world of perfect faithல ஜீவிக்க வேண்டும். நமக்கு ஒரு world இருக்கு, world of perfect faith. அதில் நாம் ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வந்து பெரிய காரியங்களை செய்வோம். ஆனால் இன்னைக்கு ஜனங்கள் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை. த பீப்பிள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் த லிவ் இன் எ வேர்ல்டு டு தெம் செல்ஃப். அவங்க தங்களுக்காக வாழறாங்க. இந்த உலகத்தில் வந்து எல்லா பாவ சந்தோஷத்தையும் அனுபவிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தங்களுக்காக மாம்சத்தின் இச்சையின்படி அங்கே ஜனங்கள் வாழும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அந்த வேர்ல்ட் ஆஃப் பர்ஃபெக்ட் ஃபெய்த்துக்கும் இவங்களோட வேர்ல்டுக்கும் அது ரொம்ப கான்ட்ரரியாக இருக்கும். அவங்களால வந்து அதை அண்டர்ஸ்டாண்டே வந்து பண்ணிக்கொள்ள முடியாது. ஆனால் இன்னைக்கு நாம வந்து பிரைட் மெட்டீரியலாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம வந்து ராப்சரிங் கண்டிஷன்ல இருக்கிறோம். ஆக கர்த்தர் வந்து நம்ம பிரைட் மெட்டீரியலாக வச்சிருக்கிறபடினால இன்னைக்கு நாம பர்ஃபெக்ட் ஃபெய்த்தில் இருக்கிறோம். இன்னைக்கு வேர்ல்ட் ஆஃப் பர்ஃபெக்ட் ஃபெய்த்தில் இருக்கிறோம். நமக்கு வந்து அந்த பரிபூர்ண விசுவாசம் வந்து நம்மளை எங்கன்னு செய்கிறது, இந்த இடத்தை விட்டு வந்து நம்மளை வந்து வெளியே கொண்டு போ, அழிவு வருவதற்கு முன்பதாக மனவாட்டியை கர்த்தர் எடுத்துக்கொள்கிறார். ஹல்லேலூயா. பெர்ஃபெக்ட் ஃபெய்த் இஸ் மாஸ்டர் ஆஃப் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ். ஆமென். எல்லா சூழ்நிலைகளுக்கும் வந்து இந்த பெர்ஃபெக்ட் ஃபெய்த் வந்து அது வந்து அதுதான் மாஸ்டராக இருக்கிறது. அது அது கொண்டு நம்ம வந்து எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. அங்க ஃபெய்த் அண்ட் லவ் ஒர்க்ஸ் டுகெதர் என்று சொல்ல, ஃபெய்த் வரும் பொழுது டிவைன் லவ் வருது. அங்கே அந்த பெர்ஃபெக்ட் ஃபெய்த் வந்து டிவைன் லவ். அங்கே பெர்ஃபெக்ட் ஃபெய்த் நம்ம இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு மேலே நமக்கு தெய்வீக அன்பு வருது. அந்த அன்பு என்ன சொல்ல ஃபெய்த் இஸ் ஒன் ஃபெய்த் இன் ஒன் அல்லது ரெண்டும் வந்து அங்கே ஒன்றாக இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பார்க்கும் பொழுது மனைவி வந்து கணவனை நேசிக்கிறாள், கணவன் வந்து மனைவியை நேசிக்கிறான். எப்படி நேசிக்கிறாங்க? ஒருத்தர் மேல உள்ள ஒருத்தர் வந்து அந்த விசுவாசம் அந்த ஒரு நம்பிக்கையின்படியில் தான் ஜபி அவங்க அவங்க ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கிறாங்க. அந்த நம்பிக்கையை வந்து அங்கே அற்று போனால் என்னாகும்? அங்கே சமாதானம் வந்து அங்கே சீர்குலைந்து போகும். அதனால வந்து அந்த ஃபெய்த்தும் லவ்வும் வந்து ஒன்றோடு ஒன்று அது இணைந்திருக்கிறது. அங்கே தேவனிடத்தில் நம்ம வந்து அங்கே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்றால் அவரை நாம் நேசிக்கிறோம், அவர் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அது வந்து என்னது பெர்ஃபெக்ட் லவ்வை வந்து அந்த பெர்ஃபெக்ட் ஃபெய்த் வந்து பெர்ஃபெக்ட் லவ்வை உண்டு பண்ணுகிறது. ஐ மீன் நம்ம பெர்ஃபெக்ட் ஃபெய்த் உடையவர்களாக இருக்கும் பொழுது தேவன் மேல் நமக்கு ஒரு அன்பு அது பெர்ஃபெக்ட் லவ்வை அதை அங்கே கொண்டு வருகிறதா இருக்கிறது. ரியல் ஜென்யூன் லவ் வில் கிரியேட் எ கான்ஃபிடன்ஸ் இன் இஸ் வேர்ட். ஹல்லேலூயா. அந்த ரியல் ஜென்யூன் லவ் வந்து நமக்குள்ள இருக்கும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை மேல நமக்கு வந்து விசுவாசம் உள்ளவர்களாய் நம்ம மாறுவோம். ஹல்லேலூயா. நம்ம அவரை நேசிக்கும் பொழுது அவர் நம்மை நேசிக்கிறார் என்ற அது நம்ம ரெவலேஷன் நமக்கு அந்த ஃபெய்த் இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கிறோம். அந்த வார்த்தையை வந்து நம்ம விசுவாசிக்கும் பொழுது அது நம்ம மத்தியிலே அது கிரியேட் செய்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம காட்ஸ் எக்கனாமியில இருக்கிறோம். மேன்ஸ் எக்கனாமி வந்து அது வீழ்ச்சியடையும். இந்தியாவுடைய எக்கனாமி வீழ்ச்சியடைந்து விட்டது, இலங்கையுடைய எக்கனாமி எல்லாமே வீழ்ச்சியடைந்து விட்டது, எல்லாமே வந்து உலகமே வந்து எல்லாமே வீழ்ச்சியடைந்து கொண்டு போறோம். ஆனா நம்ம வந்து என்னது யூ ஆர் இன் காட்ஸ் எக்கனாமி. நம்ம அவருடைய எக்கனாமியில இருக்கோம். உலகமானது இன்னைக்கு அங்க வீழ்ச்சியில சென்று கொண்டிருக்கும் பொழுது இன்னைக்கு கர்த்தர் நமக்கு வந்து பெர்ஃபெக்ட் லாவா கொடுத்திருக்கா, பெர்ஃபெக்ட் ஃபெய்த் நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது எல்லாவற்றையும் நம்ம கான்கவர் பண்ண முடியும். ஹல்லேலூயா. பை ஹிஸ் அவருடைய ஃபெய்த்னால பை ஹிஸ் ஃபெய்த் இன் ஹிஸ் வேர்ட் வி கேன் கான்கவர் ஆர் எனிதிங். ஐ மீன் அவருடைய அந்த விசுவாசத்தினால் அந்த விசுவாசத்தை நம்ம உடையவர்களாக இருப்போம். எல்லாவற்றையும் நம்ம ஜெயிக்க முடியும். ஆமே. கர்த்தரா இயேசு கிறிஸ்து வந்து உலகத்திலே மாம்சத்திலே வெளிப்படும் போது அவருக்கும் அந்த பெர்ஃபெக்ட் ஃபெய்த் இருந்தது. பெர்ஃபெக்ட் ஃபெய்த் இன் காட்ஸ் பெர்ஃபெக்ட் வேர்ட் ஹி கான்கர்ட் எவ்ரி திங். அவர் எல்லாவற்றையும் வந்து அங்கே கான்கர் பண்ணார். அங்கே கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் அவர் ஜெயம் கொண்டார். அவர் வந்து இந்த உலகத்திலே வந்து அவர் பெர்ஃபெக்ட் ஃபெய்த்தில் தான் அவர் ஜீவித்தார். அந்த உலகத்தில் பெர்ஃபெக்ட் ஃபெய்த்தில் ஜீவிக்கும் பொழுது அங்கே கல்வாரியிலே அடிக்கப்படும் பொழுது கூட அவர் எந்த விதமான அவருக்கு வந்து சலனமும் அங்கே ஏற்படவே இல்லை. ஏன்னா அவர் என்ன செய்கிறார், அவரும் ஒரு வசனத்தை அங்கே பிலீவ் பண்ணார். சங்கீதம் 16:10 வந்து அவர் அங்கே பிலீவ் பண்ணுறார். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தமான அழிவை காண ஒட்டீர் என்ற அது அந்த ஃபெய்த் அவருக்கு இருந்தது. அவர் வந்து ஆத்மா பாதாளத்துக்கு போவாது, நாம வந்து அவரை வந்து அழிவை காண ஒட்டினு அந்த விசுவாசத்தோடு அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் அங்கே போறார். ஹி நியூ ஹி வாஸ் த ஹோலி ஒன். ஹி நியூ ஹி வுட் டூ இட். ஹி ஹேட் த கான்ஃபிடன்ஸ். ஹல்லேலூயா. அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தது, நம்ம அது செய்ய முடியும் என்ற அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தது. அதனால தான் அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தார். அவர் வந்து கான்கர் போத் டெத் அண்ட் ஹெல். ஹல்லேலூயா. அவர் பாதாளத்தையும் மரணத்தையும் அவர் எல்லாவற்றையும் அவர் ஜெயித்து அங்கே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அவரோடு கூட இன்னைக்கு நாம வெற்றி சிறந்திருக்கிறோம். ஆமென். அந்த கான்கரிங் ஃபெய்த் நமக்கு இருக்கிறது. ஆமென். அன்னைக்கு அவர் கான்கர் பண்ணார், இன்னைக்கு அதே ஃபெய்த் நமக்கு இருக்கும் என்றால் நாமளும் அதை கான்கர் பண்ணியிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஜஸ்ட் ஸ்பீக் அவர் வார்த்தையை உரைக்கும் பொழுது அது மேனிஃபெஸ்ட் ஆகும். ஆமென். யோசுவா என்ன வார்த்தையை உரைச்சான், வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த சூரியனும் சந்திரனும் அங்கே தரித்து நின்றதை பார்க்குறோம். அதே போல் நம்ம வந்து விசுவாசத்தோடு நம்ம வார்த்தையை வந்து சொல்லும் பொழுது அது நிச்சயமாக நிறைவும். அப்புறம் நம்முடைய லைஃப்பில் பார்க்கும் பொழுது அந்த ஸ்குரீலில் வந்து அவர் அங்கே இல்லவே இல்லை, ஸ்குரீல்ஸ் அங்கே காணப்படலை. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், இங்கே இந்த டைரக்ஷன்லேருந்து ஒரு ஸ்குரீல் வரணும் அப்படின்னு ஒவ்வொரு டைரக்ஷனாக சொல்லும் பொழுது அந்த ஸ்குரீல்ஸ் அங்கே வந்தது. ஹீ பாட் சம்திங் தேர் தட் வாஸ் இன் தேர் ஹீ கிரியேட்டட். ஹல்லேலூயா. அவர் அதை கொண்டு வந்த இவர் சொல்லும் பொழுது அவர் அது அங்கே இல்லை, சொல்லும் பொழுது நாம இருப்போம் என்றால் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில வந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேலையில கர்த்தாவே, இந்த பெர்ஃபெக்ட் ஃபெய்த் என்ற தலைப்பில் நாங்கள் தியானிக்கும்படியாக நீ தந்த நிறைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதாண்டே இந்த கடைசி காலத்திலே இப்பொழுது இருக்க மோசமான இருக்கிற இந்த சிச்சுவேஷன் மத்தியிலே எங்களுக்கு பெர்ஃபெக்ட் ஃபெய்த் அவசியமாக இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டது மூலமாக எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பெர்ஃபெக்ட் ஃபெய்த்தை நீ கட்டளையிடுவீராக. ஒவ்வொருவரும் ஆண்டரே நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிற அவிசுவாசங்கள் எல்லாவற்றையும் நீ நீக்கி போட்டு எங்களுக்கு பரிபூர்ண விசுவாசத்தை நீ தந்து கர்த்தாவே, அந்த விசுவாசத்தின்படி ஜீவிக்கும்படியாக நீர் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அனுபவத்தை கட்டளையிட்டாலும் உம்முடைய வருகை நாளுக்காக நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் கர்த்தாவே. அதி சீக்கிரத்தில் நீர் ஆண்டவரே வருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுது காலம் கடைசியாக இருக்கிறது. இப்பொழுது ஆண்டவரே எங்களுடைய அந்த நேரத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள் எதையும் நாங்கள் செய்யாதபடிக்கு நாங்கள் லைன் அப் வித் வேர்ட் கணப்பட வார்த்தையோடு லைன் அப் ஆயிருந்து எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே அதை ஸ்ட்ரைட்டன் பண்ணப்பட்டு கர்த்தாவே விசுவாசத்தின்படி ஜீவிக்க கிருபை தாரும் கர்த்தாவே. துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது இங்க வந்திருக்க ஒவ்வொருவரையும் நீ தாமே கண்ணோக்கி பார்த்தாலும் ஆன்லைன் மூலமாக கேட்கிறவர்களையும் நீ கண்ணோக்கி பார்த்தாலும் கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் அந்த பெர்ஃபெக்ட் ஃபெய்த்தை கட்டளையிட்டாலும் வந்தவர்கள் யாரும் வெறுமையாக செல்லாதபடிக்கு பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தோடு இங்கிருந்து கடந்து செல்ல கிருபை தாரும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புத அடையாளங்களை செய்து கர்த்தாவே அவுட் ஸ்டாண்டிங் மிராக்களை நீ செய்ய போற கிருபைக்காக நன்றி பரிபூர்ணப்பட்டவர்களாகவும் நாங்கள் காணப்பட கிருபை தாரும் கர்த்தாவே. உம்முடைய வருகைக்கு என்று எங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தப்படுத்தும் தகுதிப்படுத்தும் கர்த்தாவே. எங்கள் குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் தயவாய் மன்னித்தருளும். எங்களை தரை மட்டும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பரும் அருமை இரட்சகராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.